நம்ம எல்லாரும் இருந்த வண்ணமாக ஜெபம் பண்ணும். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான காலவிழலே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வாஞ்சையோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறீ, மணவாட்டியின் மத்தியிலே வாசமாயிருக்கிறீ. ஏனெனில் நாங்கள் தான் ஆவியோடும் உண்மையோடும் உமக்கு ஆராதனை செய்கிறோம். சோபனத்து மக்கள் வீணான ஆராதனை செய்கிறார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருக்கிற நியாயப்பிரமாண போதகர்கள் அவர்களை வழி நடத்துகிறார்கள். குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் இரண்டு பேரும் குழியிலே விழுவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அவ்விதமாக சோபன உலகம் இருக்கிறது. உலகம் இன்னைக்கு ஆண்டவரே பல தெய்வங்களை வழிபட்டு நீர் யார் என்றும் உம்முடைய நாமம் இன்னதென்றும் அறியாமல் இருக்கிறார்கள். இவ்விதமான ஒரு உலகத்திலே எங்களை நீர் தாமே தெரிந்து கொண்டதற்காக சோத்திரம். உம்மை எங்களுக்கு திறை நீக்கி வெளிப்படுத்தினதற்காக சோத்திரம். உம்முடைய வார்த்தையின் ரகசியங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதுக்காக நமக்கு சோத்திரம். அந்த வார்த்தையை சுற்றிலும் ஐக்கியப்படும்படியாக தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று பவுல் சொன்னவனமாக, எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் அதன் மத்தியிலையும் நாங்கள் உமக்கு ஆராதனை செய்யும்படியானே எங்களுக்கு வாஞ்சையும் கிருபையும் கொடுத்திருப்பதற்காக சோத்திரம். உலகத்திலே இப்பொழுது அதிகமான பிரைட்டஸ்ட் லைட்ஸ் ஆண்டவரே இந்த நேரத்துக்குரிய செய்தியாயிருக்கிறது. முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கிறிஸ்துவும் அவருடைய ப்ரோக்ராம் என்னதென்றும் இப்பொழுது எங்களை குறித்து உங்களுடைய ப்ரோக்ராம் என்னதென்று அதை நாங்கள் ஆராய்ச்சி செய்யும்படியாக தேவ சமூகத்திலே எங்களை உமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக வந்திருக்கிறோம். எங்களை நீர் தாமே பரிசுத்தப்படுத்து. நாங்கள் கேட்குற செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நாங்கள் இங்கே காத்திருப்பது எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும். ஒருவரும் ஆசீர்வாதத்தை பெறாதபடி செல்லக்கூடாது. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது அதோடு நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை தருகிறீர், சுகத்தை தருகிறீர், பலத்தை தருகிறீர். எங்களுக்கு ஆண்டவரே நீர் தாமே எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். அந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்கள் மேலே நிறைவேறுவதற்காக சோத்திரம். கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, எங்களை ஆவிக்குள்ளாக மாற்றுவீராக, அடியேனை ஆவிக்குள்ளாக மாற்றி என்ன பேச வேண்டும் என்பதை உம்முடைய சித்தத்தை உம்முடைய சிந்தையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட விடாதபடி தடையாக இருக்கிற சாத்தானுடைய கிரிகளை அப்புறப்படுத்தும். எங்களுடைய சரீர பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்தி நாங்கள் விழிப்புணர்வோடு கூட உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் உதவி செய்வீராக. வசனமானது அது எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் தேவசமூகத்திலே வரும் பொழுது வந்ததை பார்க்கிலும் நாங்கள் நல்லவர்களாக செல்லத்தக்கதாக, வந்ததை பார்க்கிலும் நாங்கள் ஆவிக்குரியவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்ல நீர் உதவி செய்வீராக. உம்முடைய பிரசன்ன முடிவு வரைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முக்கியமான அறிவிப்பு, எபிரேயர் 13:16 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 13:16,
அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஒவ்வொரு வருஷமும் நம்ம நவம்பர் மாதம் தான தர்ம காணிக்கையை சேகரித்து கொண்டு வருகிறோம். பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த வருஷத்திலையும் நாம் அதை செய்ய வேண்டும். எபிரேயர் 13:16 தான தர்மம் செய்ய நீங்கள் மறக்க வேண்டாம், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்ற வார்த்தையை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். அதனால் உங்கள் மனசில் ஏவுற காணிக்கையை நீங்கள் உங்கள் பேரை எழுதி அதை கவரில் வைத்து காணிக்கப்பட்டியில் போடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் போடலாம், அதோடு முடிஞ்சு போச்சு. இன்னையிலேருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் மனசில் என்ன தீர்மானித்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் மனசில் என்ன ஏவுறாரோ, அதை நீங்கள் வந்து தான தர்ம காணிக்கைன்னு எழுதி அதில் போட்டிங்கன்னா அந்த அந்த அதற்காக செலவு செய்யப்படும். அப்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அது ஒரு வழியாக இருக்கிறது. ஒரு சபையானது அதை கடைப்பிடிக்க வேண்டும். அவ்விதமாக தேவனுடைய வார்த்தை சொல்லியிருப்பதனாலே அதை நாம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட நீங்கள் அதை கடைப்பிடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். ஒன்று கொரிந்தியர் 15:51-52.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவளாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். கர்த்தருடைய வருகையை பற்றி அது சொல்லுகிறது. நான் கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கடைசி அக்காலம், த லாஸ்ட் ட்ரம்ப். கடைசி அக்காலம், த லாஸ்ட் ட்ரம்ப். ஐ ஷோ யூ எ மிஸ்ட்ரி, வி ஷால் நாட் ஆல் அ ஸ்லீப் பட் வி ஷால் பி சேஞ்ச் இன் அ மூமெண்ட், இன் அ ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, அட் த லாஸ்ட் ட்ரம்ப், ஃபார் த ட்ரம்பட் ஷால் சவுண்ட் அண்ட் த டெட் ஷால் பி ரைஸ் incorruptible and we shall be changed at the last trump, in a moment, in a twinkling of an eye, we shall all be changed. Nam ellarum marurubamaakkapaduvom. Greatest promise idu. Bible la namakku kodukapatta greatest promise adha. Kadaisi akaalam thonikkum poludhu நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமேன். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இட்ஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் இன் த பைபிள். எத்தனை பேர் அந்த ப்ராமிஸ் நிறைவேறணும்னு நினைக்கிறோம்? ஆமேன். இந்த மெசேஜை சேர்ந்து கொள்வது அது வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் மாதிரியது. நாங்கள் மெசேஜில் இருக்கோம், நாங்கள் செய்தியை விசுவாசிக்கிறோம், நாங்கள் ஸ்தாபனத்துக்கு போகிறதில்ல, இதை வந்து நீங்கள் வந்து அப்படி நீங்கள் அதெல்லாமே நீங்கள் திருப்தி ஆகி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வந்து இந்த ப்ராமிஸ் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. நீங்கள் ஆவிக்குரிய பிராரமாக மாறணும், ஸ்பிரிச்சுவலாக மாறணும். அந்த ஸ்பிரிச்சுவலாக மாறினா தான் நம்ம இந்த ப்ராமிஸ் நிறைவேறும். மெசேஜில் தான் ரேப்சர் இருக்கிறது, ஸ்தாபனத்தில் இல்லை. உலகத்து மக்களுக்கு இந்த ப்ராமிஸ் கிடையாது, ஸ்தாபனத்து மக்களுக்கு கிடையாது. இந்த மெசேஜில் இருக்கவங்களுக்கு தான் ரேப்சர் இருக்கிறது. ஆனால் இதில் ரெண்டு குரூப் இருக்கிறது. ஒன்று வந்து மெசேஜை சேர்ந்து கொள்வது, நாங்கள் மெசேஜில் இருக்கிறோம், எந்த சேஞ்சும் இருக்காது, எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. இங்கே வார்த்தையை கேட்டுக்கிட்டு போனாங்கன்னா அதை அப்படியே மறந்துடுவாங்க. அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபேமிலி பாலிட்டிக்ஸு, இன்னும் மற்ற காரியங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாது, ராப்சர்லையும் பங்கு பெற முடியாது, இங்கேயும் முன்னேற முடியாது, அதையும் பெற முடியாது. நீங்க ஸ்பிரிச்சுவலா மாறினீங்கன்னா கேட்கிற செய்தியை நல்லா கவனிச்சு அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறுதா, நம்ம அதுக்கு பாத்திரமா இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து அதுக்காக பிரயாசப்பட்டா உலகப்புறமாவும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க ராப்சர்லையும் போயிருவீங்க. அதனால இது வந்து சாபனம் வந்து அவ்விதமா இருக்குது. அவங்க அவங்க டாக்டரின்ல வைராக்கியமா இருக்கிறாங்க, எப்படியோ இருக்கிறாங்க, அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு தான் ஆண்டவர் இந்த ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், எடுத்துக்கொள்ளப்படுதல நம்ம பங்கு பெறுவோம், ஒரு இமைப்பொழுதிலே நம்ம மறுரூபமாக்கப்படுவோம், அந்த நாள் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளிகை எப்பொழுது வரும் என்று நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறீங்க? ஆமீன். ஆவிக்குரியவங்களா இருந்தா காத்து கொண்டிருப்பீங்க, மற்றது உங்களுக்கு அந்த எண்ணமே வராது. அது உங்கள் லைஃப் உங்களை டெஸ்டிஃபை பண்ணுகிறது, உங்கள் லைஃப் அதை காமிக்குது. நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்கள் லைஃப்பை அதை வெளிப்படுத்தும். அதனால் அருமையான நம்ம எல்லாரும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ப்ராமிஸ் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். 1 Corinthians 15:51-52 கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ், இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்று நம்ம நினைக்க வேண்டும். அதை நம்ம அதுக்காக பிரயாசப்பட்டா உலகப்பரமான ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆல் தீஸ் திங்ஸ் ஷால் பி ஆடட் அண்ட் டு யூ. இந்த மாத வாக்கு தத்தம் அதுதான், எல்லாத்தையும் ஆண்டவர் கூட தருவார். ஆசீர்வாத உலகப்பரமான ஆசீர்வாதத்தை பிறகு இதுதான் வழி. நீங்கள் இதை பற்றி பேசாம நீங்கள் வேற காரியங்களை பேசிகிட்டு இருந்தார். பாஸ்டர் வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார், ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தணும்னு நினைக்கிறார். அவருக்கு விரோதமாகவும் ஊழியத்துக்கு விரோதமாக நீங்கள் வந்து ஏதாவது பேசுனீங்கன்னா ஆண்டவர் தண்டிக்காமல் விட மாட்டார். உண்மையாக சொல்கிறேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பாஸ்டருடைய மோட்டிவ் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன, அதை தான் பார்க்கணும். பாஸ்டருடைய மோட்டிவ் அப்படி தான் இருக்குது. அதனால் ஒரு ஜனத்தை அங்கே கொண்டு போகணும், அவங்க அதுக்கு ஆயத்தமாகணும்னு நினைக்கும் பொழுது அந்த மோட்டிவுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து அதோட அலைன்மெண்ட்ஸ் ஆகணும். அதோடு கூட ஒன்று சேர்ந்து வரும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. இந்த நம்ம சபை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருக்கும். அதனால் இந்த கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் ஆண்டவர் தந்திருக்காரு. இது எப்பொழுது நடக்குன்னா இந்த லாஸ்ட் டைம், கடைசி காலம் துணிக்கும் பொழுது. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் டைம், நாம் கடைசி எக்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். அது உலகமெங்கிலும், இது யூனிவர்சல் லெவல், இது குளோபல் லெவலாக நடக்குது. உலகமெங்கிலும் இருக்கும். இன்னைக்கு நமக்கு இங்கே பகல்னா அமெரிக்காவில் இப்பொழுது நைட், சில இடங்களில் மத்தியானமாக இருக்கும், சில இடத்துல சாயங்காலமாக இருக்கும். இப்படி உலகத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டைம் இருக்கு. இப்படி குளோபலாக என்ன செய்யும் என்றால், அது எந்த நேரமாக இருந்தாலும், அது சேவல் கூவிடுற நேரமாக இருந்தாலும், அது ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும், எந்த நேரத்தில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே நிமிஷத்தில் நடக்கும். ஒரு இமைப்பொழுதில் கண்ணை மூடிட்டு திறக்கும் பொழுது, கண்ணிமைப்பொழுதில் கண்ணை மூடிட்டு திறக்கிறதுனால அது நடந்தது அவ்வளோ குயிக்காக நடக்கு. நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம், மரித்தோர் அழிவில்லாதவளாய் எழுந்திருப்பார்கள். ரெசரக்ஷன் அண்ட் ராப்சர் இது வந்து நடக்குது. அதனால் நம்ம கவனிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். அதுதான் செவன் சீல். இந்த செவன் சீலை புரிந்து கொள்ள முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்களுடைய சபையில் மேகசம்பத்தை பெருசாக படம் போட்டிருப்பாங்க. நம்ம இந்த டயக்ராமில் ஒரு பகுதியில் இருக்குது. அவங்க பெருசாக போட்டிருப்பாங்க மேகஸ்தம்பத்தை, ஆனால் அதை பற்றி விளக்கம் தெரியாது. ஆண்டவர் அப்படி தான் அவங்கள நியமிச்சிருக்கிறாரு. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஒன்றும் போய் மாற்ற முடியாது. உங்களுக்கு ஆண்டவர் தெளிவாக கொடுத்துருக்காருனா நீங்கள் சந்தோஷப்படுங்க. இட் இஸ் அ கமிங் ஆஃப் த லார்ட் செவன் சீல். செவன் சீல் எப்படி இருக்கிறது? ஷவுட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. ஆரவாரம் சத்தம் எக்காலம், இந்த எக்காலம் தான் ட்ரம்ப். அது கடைசி எக்காலம். அந்த ட்ரம்ப் வரும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். அது 1963 அது ஷார்ட் ஆகிவிட்டது, அது சவுட்டாக இருந்தது. பின்பு அது வாய்ஸ் அந்த ஸ்டேஜ் வந்தது. இப்பொழுது வாய்ஸுங்க ஸ்டேஜை விட்டுட்டு இப்பொழுது நம்ம ட்ரம்புக்காக காத்திருக்கிறோம். த சேம் மெசேஜ் வந்து 3 ஸ்டேஜஸில் போகுது. பிரதர் பென்காம் ராப்சருங்க செய்தியில் சொல்லுகிறார், எல்லாமே ஒரே நேரத்தில் அது நடக்கு. அந்த கத்தர் இறங்கி வரும் பொழுது அவர் ஆரவாரத்தோடும் அவர் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். 3 காரியங்களும் ஒரே நேரத்தில் தான் வந்திருக்கு. There is 3 things that has to happen before the Lord Himself appears. Notice a shout, a voice, a trumpet. The Lord Himself shall descend from heaven with a shout, with a voice, and the voice of the archangel and the trump of God. கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவக்களத்தோடும் வானத்தில் இறங்கி விடுவான். 1 Thessalonians 4:16 வாசிக்கிறேன். அதுதான் 1963 நடந்தது. இதுதான் 7th seal. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்டு. அதனால் நீங்கள் கவனிக்கும் பொழுது எல்லாத்துக்கும் கோட்ஸு நிறைய இருக்குது, அதெல்லாம் காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை. வசனம் நிறைய இருக்கு, எல்லாமே மனசில் இருக்கு. ராப்சருங்க செய்தி, எடுத்துக்கொள்ளப்படுதலுங்க செய்தியை நீங்கள் படித்து பார்த்தா அதில் எல்லாமே எழுதியிருக்கு. He start descending from heaven. 141th paragraph. But when can so there is a shout. What is it? Aravaram. Adi enna? Is a message to get the people together. A message comes forth. Oru seidhi anadhu janangalai kooti serkiradhu. But when can mulamaga indha seidhi ulagam engilum adu ponadhu. அது சிடி ஃபார்மில், புக் ஃபார்மில், அது இன்னைக்கு பல விதத்தில் இருக்கிறது. அந்த செய்தியானது உலகமெங்கிலும் போய் என்ன செய்து ஒரு கூட்டமான ஜனங்களை கேதர் பண்ணுகிறது. ஆரவாரம் அதான் ஷவுட். புத்தியுள்ள கனிகளும் புத்தி இல்லாத கனிகளும் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இதுதான் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரெண்டுமே இருக்கு. எல்லாத்துலேயுமே அப்படி தான். இந்த மெசேஜை சேர்ந்து கொள்ளும்போது தீர்க்கதரிசி செய்தியை விசுவாசிப்பது, தீர்க்கதரிசிக்காக வைராக்கியமாக நிற்பது, எல்லாமே அவங்க வந்து மெசேஜில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக மாறாமல் இருக்கிறாங்க. அவங்க தான் மெஜாரிட்டி. அதே போல் இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது பொலிட்டிக்கல் இஸ்ரேல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் இருக்காங்க. 1 crore பேருக்கு மேலே இருக்கிறாங்க. மொத்தமே ஜனத்தொகை 1 crore மேலே தான். அவங்க இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இஸ்ரேலர்களா? எல்லாரும் உண்மையான இஸ்ரேலர்களா? ஆல் இஸ்ரேல் இஸ் நாட் எ இஸ்ரேல். இதோ அவங்க எல்லா இஸ்ரேலர்களும் இஸ்ரேலர் அல்லவே. அதில் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் வந்து 1,44,000. 1,44,000 பாருங்கன்னா 1.5% தான். எல்லாரும் ஜூஸ் தான், எல்லாரும் இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஆண்டவர் அந்த தேசத்தை நேசிக்கிறார், அவங்கள நேசிக்கிறார். ஆனாலும் கூட அதில் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து 1.5% தான். அதே போல் தான் மெசேஜில் வந்து ஒரு 1.5% இருக்கிறதே கஷ்டம். 1 in a million என்று பிரதர் பென்காம் அங்கே ஒரு செய்தி கொடுத்துருக்கிறார். ரொம்ப சொற்பமான பேர் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறாங்க. அது உங்கள் வாழ்க்கை உங்களை டெஸ்ட் பண்ணும். நீங்கள் ஒன்றும் சொல்லாண்டாம், உங்கள் வாழ்க்கையானது உங்களை டெஸ்டிஃபை பண்ணும். நீங்கள் வந்து ரியல் பீப்புளா ஸ்பிரிச்சுவல் பீப்புளா என்பதை காண்பிக்கும். அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கு பெற முடியும். ஷவுட்டில் எல்லாரும் வராங்க. வாய்ஸ் வெர்ஜன் அண்ட் ஃபூலிஷ் வெர்ஜன் வர்றாங்க. அந்த வாய்ஸில் யார் வரா? வாய்ஸ் வந்து மணவாட்டியின் சத்தம். பென்காமி என்ன சொல்லுகிறார்? அண்டர் ஹேர் மெசஞ்சர் சி பிகேம் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். செய்தியாளர் கீழே, பிரதர் பென்காம் கீழே மணவாட்டியின் சத்தமானது கடைசி சத்தமாக இருக்கிறது. ஃபைனல் வாய்ஸ் வந்து பிரைடு வாய்ஸ் தான். வெளிப்படுத்தல 22:17 என்ன வாசிக்கிறோம்? ஆவியும் மணவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ளக்கடவன். அதனால் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். அந்த ஃபைனல் வாய்ஸ், புத்தி உள்ள கைஞர்கள் ஃபைனல் வாய்ஸில் வர்றாங்க. அதனால் ஃபைனல் வாய்ஸ் என்ன செய்யுது என்றால், முதல்ல குயிக்கனிங் பண்ணுகிறது, ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மிங் பண்ணுகிறது. குயிக்கனிங் அவர் சோல், டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் சோல். முதலாவது மெசேஜை கேட்கும் பொழுது நம்ம ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுது, நம்ம மறுபடியும் பிறக்கிறோம் அல்லது நியூ பேர்த் அடைகிறோம். அதன் பின்பு டிரான்ஸ்ஃபார்மிங், இதை மாதிரி ஆவிக்குரிய குணாதிசயங்களை அடைஞ்சு மெச்சூரிட்டியில் போகிறோம். விசுவாசத்தோடு வல்லமையும், வல்லமத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு கூட தன்னடக்கத்தையும், தன்னடக்கத்தோடு கூட பொறுமையும், பொறுமையோடு கூட தேவபக்தியும், தேவபக்தியோடு சகோரஸ்னேயும், சகோரஸ்னேயத்தோடு அன்பையும். இந்த வெர்ச்சூஸ் நமக்கு வருகிறது. இந்த குணாதிசயங்கள் வந்து மெச்சூரிட்டி அடைகிறோம். பின்பு அந்த தலைக்கல்லோடு கூட இன்விசிபிள் யூனியன் வருது. இந்த கிறிஸ்துவோடு கூட காணக்கூடாத இணைப்பு, அதான் டேஸ். பின்பு நம்ம மேலே எடுத்து கொள்ளப்படுறோம். இதுதான் புத்தியுள்ள கனி. அதனால் வாய்ஸ் வந்து இட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன். சிலர் எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, வாய்ஸை கொண்டு உயிர்த்தெழுதலுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஒருத்தர் அப்படி தான் பேசுகிறார். வாய்ஸ் வந்து மனவாட்டியின் சத்தம், அது நம்ம உயிர்ப்பிக்கிறது, நம்ம மறுரூபப்படுத்துகிறது. இப்பொழுது வாய்ஸில் இருக்கிறோம், ஷவுட்டும் இருக்கிறது, வாய்ஸும் இருக்கிறது. பிரதர் பென்காமுடைய செய்தியும் இருக்கிறது, மனவாட்டியின் சத்தமும் இருக்கிறது. சில பிரதர் பென்காம் செய்தியில் வருவாங்க, மனவாட்டியின் சத்தத்தை கேட்க மாட்டாங்க, அவங்க வந்து ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ். அதனால் ஆண்டவர் ரெண்டு சத்தத்தையும் அனுப்புகிறார். அந்த பிரதர் பென்காம் செய்தி கீழே தான் இந்த வாய்ஸ் இருக்குது, அது இல்லாமல் இது இல்லை. அதனால் அந்த வாய்ஸ் மெச்சூரிட்டியில் கொண்டு வருது, நம்மளை வந்து புத்தியுள்ள கன்னிகளாக மாற்றுகிறது. அதன் பின்பு புத்தியுள்ள கன்னிகளுக்கு மட்டும்தான் ட்ரம்ப்பில் போவாங்க, எடுத்துக்கொள்ள. அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவளாக எழுந்திருப்பாள். 52 வசனத்தை வாசிக்கலாம்.
எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்கள் எழுந்திருப்பார்கள் 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 எழ
ஒரு சின்ன குறை இருக்காது. நம்ம பெர்ஃபெக்ட் பாடி நமக்கு கிடைக்கும். அந்த சரீர மீட்புக்காக தான் காத்திருக்கிறோம். லூக்கா 21:27-28 என்ன வாசிக்கிறோம் என்றால், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது நம்ம என்ன செய்வோம் என்றால், நம்முடைய உங்களுடைய மீட்பு சமீபமாயிருப்பதனாலே உங்களை தலைகளை நிமிர்த்து பாருங்கள். 27-28 வாசிக்கலாம்.
அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை
காண்பீர்கள். அதான் செவன் சீல். மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு கூட மகிமையோடு கூட வந்திருக்கிறார். அடுத்த வசனம்,
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது, இப்பொழுது இது சம்பவித்து விட்டது. நீங்க வந்து தலையை நிமிர்த்து பாருங்க. உங்களுடைய மீட்பு சமீபம். என்ன மீட்பு? இது சரீர மீட்பு. இந்த சரீர மீட்பு நடக்க போது பாடியில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்காது, எந்த டிஃபெக்ட் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சுகம், நம்ம சர்ச்சில் இருக்க எல்லாருக்கும் சுகம், எல்லாரும் எங்கே மாறிடுவாங்க. வயசு கம்மியாக இருக்குங்க, அவங்க வயசு 20 வயசு 18 இல்லை 20 வயசுக்குள்ளே வருவாங்க. வயசு அதிகமாக இருக்கிறவங்க குறைஞ்சிருவாங்க. எல்லாரும் ஒரே ஏஜ். பின்பு நம்ம ஒரு காலம் முதுமை அடைய மாட்டோம். எட்டர்னல் யூத். எந்த ஜெனிட்டிக் டிஃபெக்டும் இருக்காது. தாய் தப்பிலிருந்து அந்த ஜெனிட்டிக் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சில டாக்டர் சொல்லுவாங்க. எந்த ஜெனிட்டிக்கல் டிஃபெக்டும் இருக்காது. மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த டயபிட்டிஸ் எதுனாலும் சத்தம் ப்ரெஷர் எதுவும் ஒன்றுமே இருக்காது. இதுதான் கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ்ன்னு சொல்கிறேன். இது என்ன செய்கிறென்றால் ஒரு இமைப்பொழுதில் நடக்கு. உலகமெங்கிலும் குளோபல் லெவலில் ஒரு இமைப்பொழுதில் நடக்கு. அந்த எலெக்டட் பீப்புள் நீங்கள் வெறும் மெசேஜில் சேர்ந்தா போதாது. அதனால் மற்ற ப்ரீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மெசேஜை பிலீவ் பண்ணாலே நீங்கள் போயிடலாம் வாங்க. இல்லை போக முடியாது. நீங்கள் வாய்ஸ் வர்ஜின் ஃபூலிஸ் வர்ஜின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாய்ஸில் வரணும். வாய்ஸில் வந்தால் தான் ட்ரம்ப்புக்கு போக முடியும். இப்பொழுது ட்ரம்ப் இப்பொழுது ஆரவாரம் சவுட்டு வாய்ஸ் ரெண்டுமே இருக்குது. தீக்கு செய்தி இருக்குது, மனவாட்டியின் சத்தமும் இருக்கிறது. இது ஃபைனல் வாய்ஸ். பின்பு நம்ம ட்ரம்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லா அப்பொழுது அது ரெசரேஷனை கொண்டு வரும். ஏழு சபைக்கால பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். நாமும் யாரு ஃபூலிஸ் வெர்ஜன் கிடையாது. அதனால் இந்த செய்தியில் 1.5% தான். எப்படி இஸ்ரோ ஜனங்களுக்கு வந்து 1 கோடி பேரில் 144,000 பேர், 1.5% தான். அதுக்காக நம்ம எல்லாரும் போக முடியாதுன்னு இல்லை. இங்கே எல்லாருமே நீங்கள் வைஸ் வெர்ஜனாக இருந்தால் இங்கே இருக்க அத்தனை பேருமே 100% போக முடியும். அது உங்கள் லைஃப் டெஸ்டிஃபை பண்ணும். நீங்கள் எப்படி வாஞ்சியாக இருக்கிறீங்க, என்ன நோக்கத்தோடு சர்ச்சைக்கு வரீங்க, என்ன புத்தி உங்களுக்கு இருக்கு. சில பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு பிஞ்சு இதயத்திலே கெட்ட எண்ணத்தை விதைப்பாங்க. அப்படியா இப்படியா, நீ அப்படி செய்யாத இப்படி செய்யாதன்னு சொல்லுவாங்க. நல்ல புத்தியை சொல்ல மாட்டாங்க. அப்படியாப்பட்ட பிள்ளைகள்லாம் ரேப்சரில் போகாது, அந்த பேரண்ட்ஸும் போக மாட்டாங்க. நல்ல புத்தி பா, சர்ச்சைக்கு ஒழுங்காக போ, வார்த்தையை ஒழுங்காக கேளு, பைபிள் படி, ஆவிக்குரிய பெண்ணாக மாறு, உனக்கு விரோதம் வைராக்கியம் பகை இதெல்லாம் வேண்டாம், சூதுவாதான புத்தியெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அப்படி சொல்லி கொடுத்தா நீங்கள் போவீங்க. அப்படி சொல்லி கொடுக்காம வேறு மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா போக மாட்டீங்க. நான் சண்டே ஸ்கூல் ட்ராமாவில் சேர மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒன்று அப்படி ஒரு பாலிட்டிக்ஸில் போகும் பொழுது அது வந்து பிசாசினுடைய கோணம். அது உங்களுக்கு யார் சொல்லித்தாரான்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு. கலங்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி திவ்ய சுவாவத்தை பெற்றீங்கன்னா போக முடியும், அல்லது போக முடியாது. நீங்கள் ரெகுலராக சர்ச்சைக்கு வந்தாலும் போக முடியாது. நீங்கள் நல்ல சுவாவம் வேணும். ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடைய வேண்டும். சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும். அப்படின்னா தான் போக முடியும். எதுக்காக சொல்கிறேன், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒருவேளை பிசாசு உங்களுடைய மனதை கடினப்படுத்தி வைத்திருக்கலாம். உங்களுடைய ஹார்ட் வந்து அது வந்து திருக்குள்ளதாக இருக்கலாம். அந்த திருக்கான இருதயம் இருந்தால் போக முடியாது. அது வந்து சுத்த இருதயமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் போக முடியும். சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது. அதனால் நம்ம ட்ரம்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ட்ரம்ப் வரும் பொழுது நம்ம வந்து உலகமெங்கில் இருக்கிற புத்தி உள்ள கன்னிகைகள், இந்த மெசேஜில் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க பாலிட்டிக்ஸாக இருக்கிறவங்க கிடையாது. பாலிட்டிக்ஸே நமக்கு ஆகாது. நமக்கு வந்து பாலிட்டிக்ஸே நம்ம சேரக்கூடாது, பாலிட்டிக்ஸே நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒன் மைண்ட் ஒன் ஹார்ட்டாக இருக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் நோக்கம் வந்து ரேப்சரில் பங்கு பெற வேண்டும் என்று நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உலகப்பெருமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கேட்காமலே கொடுத்துருப்பார். அல்லது இருக்கிறதும் போயிடும். உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனை விட்டு போயிடும். இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். உங்களை அறியாமலே அது போயிடும். உங்களை அறியாமலே உங்கள் ஆசீர்வாதம் உங்களை விட்டு விலகும். நீங்கள் ஆண்டவரை உண்மையான இதயத்தோடு, களங்கமில்லாத இதயத்தோடு, சுத்த இதயத்தோடு தேடுனீங்கன்னா உங்களை அறியாமலே அந்த பிளஸ்ஸிங்கெல்லாம் உங்கள் பின்னால் வரும். எல்லாம் நம்மளை அறியாமலே தான் வரும். நம்மளை விட்டு போகிறதும் நமக்கு தெரியாது, நமக்கு வர்றதும் நமக்கு தெரியாது. என்ன இப்படி வந்திருக்குன்னு ஒரு நாளில் யோசிப்போம். இதெல்லாம் பின்தொடரும். என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உங்களை பின்தொடரும். உபாகமம் 28:1 முதல்ல அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணும். நீங்கள் அதை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை அது ஃபாலோ பண்ணும். கர்த்தர் அவிதமாக சொல்லியிருக்கிறார். கிரேட்டஸ்ட் லைட் இந்த காலத்தில் பிரகாசிக்கிறது. இந்த மெசேஜ் அதாவது இந்த லைட்டில் நம்ம வந்திருக்கிறோம். இதனுடைய முடிவு என்ன? நம்ம ரேப்சரில் பங்குக்கிறோம், கண்ணிமை பொழுதில் பங்கு. இந்த லாஸ்ட் ட்ரம்புக்காக காத்து கொண்டிருக்கோம். சொல்கிற பிரசங்கத்தை கவனிங்க.
டாக்டரினாவும் இருக்கிறது, ஆத்மாவுக்கு பிரயோஜனமாகவும் இந்த மெசேஜ் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் அருமையானவர்களே, லாஸ்ட் ட்ரம்ப குறித்து பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, நாலு காரியத்தை சொல்லியிருக்கு. லாஸ்ட் ட்ரம்ப் வரும்போது கடைசி அக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம ஒரு நிமிஷத்திலே கண்ணை மூடிட்டு திறக்கிறதுக்குள்ளே நம்ம மேலே போயிடும் அப்படின்னு ஒன்று குறைஞ்ச 15:51-52 இப்பொழுது வாசித்தோம். ரெண்டாவது, இந்த நம்ம மேலே போகும் பொழுது என்ன செய்யும் என்றால், இங்கே ரெண்டு சாட்சிகள் இங்கே வருவாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருவாங்க. நமக்கு என்ன மே ரேச்சர் வரும் பொழுது சபைக்காலம் முடிவடைகிறது. சபைக்கு முடிவடைந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்புகிறார். ரெண்டு சாட்சிகள் அங்கே வர்றாங்க. மோசஸ் எலஜா வருகிறாங்க. வெளிப்படுத்தல் 11 வாசிக்கிறோம். அதான் காட்டொலிவ மரமானது ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. பின்பு இந்த காட்டொலிவ மரத்தை ஆண்டவர் வெட்டி போட்டுட்டு சுய ஒலிவ மரத்தை கொண்டு ஒட்ட வைக்கிறார். அவங்க சுய ஒலிவ மரம். அவங்க இப்பொழுது அவங்க வெட்டப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்கள இப்போ ஒட்ட வைக்க போகிறார். நம்மளை வெட்டி போட்டுட்டு அவங்கள கொண்டு ஒட்ட வைக்க போகிறார். அவங்களுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் பக்கம் திரும்புவார். அதான் மனவாட்டி மேலே போகும்பொழுது சாத்தான் கீழே இறங்குறான். ரெண்டு சாட்சிகளும் வர்றாங்க, சாத்தானும் கீழே இறங்குறான். அதனால் சாத்தான் கீழே இறங்குறான். நம்ம மேலே போகும் வரைக்கும் அவன் கீழே இறங்க முடியாது. அதுக்கு பிறகு அவன் கீழே இறங்கி அவன் வந்து 7 வருஷம் 1 வாரம் அளவும் அவன் ஆளுகை செய்கிறான். அதான் தானியேல் 9:27 வாசிக்கிறோம். வசனம் நிறைய இருக்கு, எல்லாம் வாசித்தா நேரம் போகிறது. அதனால் தானியேல் அங்கே 70th week 70வது வாரம் நிறைவேறுகிறது. அவன் இறங்குகிறான். நம்ம வெட்டிங் சப்பரில் அங்கே இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாண விருந்தில் இருக்கிறோம். ட்ரம்ப்னு வந்து நம்மளை அந்த ஃபீஸ்ட்டுக்கு அழைக்கிறது. நம்ம அங்கே போகும்பொழுது ரெண்டு சாட்சிகள் வர்றாங்க. சாத்தானும் இறங்கி வருகிறான். ஆண்டவர் இஸ்ரவேல் பக்கம் திரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 144,000 அவங்க மீட்கப்படுகிறார்கள். அது ரெண்டாவது காரியம். அதை வெளிப்படுத்தல் 11 நம்ம வாசிக்கிறோம். அதன் பின்பு நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து இந்த லாஸ்ட் ட்ரம்ப், இந்த கடைசி எக்காலம், 7வது எக்காலம். 3வது காரியம் என்னவென்றால், அது 3வது உலக யுத்தமாக இருக்கிறது. 3 ஐயோ இருக்கிறது. வெளிப்படுத்தல் 8:13 வாசிக்கலாம்.
பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்.
பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற எக்கால சத்தங்களினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கட்டேன். அதனால் என்ன செய்ய, 3 ஐயோ போட்டிருக்கு. ஓ ஓ ஓ, அதாவது முதலாம் உலக யுத்தம், 2வது உலக யுத்தம், 3வது உலக யுத்தம். 7வது எக்காலம் வரும்போது 3வது உலக யுத்தம் வரும். 3வது ஐயோ. 2 உலக யுத்தம் முடிந்து விட்டது. இப்போ நம்ம 2வது உலக யுத்தத்துக்கும் 3வது உலக யுத்தத்துக்கும் மத்தியில் இருக்கிறோம். இப்பொழுது உலகத்தில் போர் மேகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறது. இஸ்ரவேலும் அரப் கண்ட்ரீஸுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஃபைனலாக 3rd world வரல முடியும். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் யுத்தத்துக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. 3rd world war வரும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறார். உலகத்தில் இருக்க எல்லா மனுஷர்களும் எதிர்பார்க்கிறார். எல்லா அரசியல் தலைவர்களும் எதிர்பார்க்கிறார்கள். 3வது உலக யுத்தம் கண்டிப்பாக வரும். உலகம் அழியும். இது லாஸ்ட் ட்ரம்பாக இருக்கிறது. இது 3rd war, 3வது உலக யுத்தம், அர்மகதோன் யுத்தம். வெளிப்படுத்தல் 16:16 பின்பு அவர்களை எபிரேய பாசையிலே அர்மகதோன் என்னும் இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்க. அந்த அர்மகதோன் யுத்தம் தான் 3rd world war. 4வதாக, இந்த 7th ட்ரம்ப், 7வது தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்ற கெம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயிற்று. வெளிப்படுத்தல் 11:15 வாசிக்கலாம்.
ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின அவர் சதா காலங்களிலும் ராஜபார் பண்ணுவார் என்ற கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின.
இல்லை, ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அதான் லாஸ்ட் ட்ரம்ப். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்கள் ஆயின அவர் சதா காலங்களும் ராஜ்யம் பண்ணுவார் என்றால் மில்லினியம், 1000 வருஷ அரசாட்சி. 4 காரியங்கள் லாஸ்ட் ட்ரம்பில் அடங்கியிருக்கு. என்றைக்கும் ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பைபிளில் முழுசும் பார்க்கணும், ஏதோ ஒரு இடத்த மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. யானை எப்படி இருக்குன்னா, குருடம் வந்து அந்த வாழை பிடிச்சிக்கிட்டு அது கயிறு மாதிரி இருக்குது அப்படின்னானான். இன்னொரு குருடம் வந்து காதை தடை பார்த்து யானை வந்து ஒரு முறம் போல் சொலவு போல் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரிலாம் நம்ம சொல்லாதபடி எல்லாத்தையும் பார்க்கணும். பைபிளில் 7 ட்ரம்ப்புங்கிறது எந்தெந்த எதெல்லாம் குறிக்குது முழுசையும் பார்க்கணும். 4 காரியத்தை சொல்லுது. முதலாவது அது வந்து மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல். 2வது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் 144,000 பேரை ரட்சிக்கிறார். அதுவும் பேர் அந்திகிறிஸ்து அங்கே ஆளுகை வருகிறது. 2 ஒரே டைமில் நடக்குது. அது 3rd World War இருக்கிறது. அது மில்லினியமாக இருக்குது. அம்மில்லினியத்தில் போய் கடைசியில் முடிவடையுது. இதுதான் லாஸ்ட் ட்ரம்ப். இதை வந்து நான் இப்பொழுது கொஞ்சம் சுருக்கமாக எந்த காரியத்தை முக்கியமாக சொல்லணும்னு பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறாரோ அதன்படி சொல்ல விரும்புகிறேன். அதனால் அருமையானவர்களே, நம்ம இப்பொழுது எந்த நேரத்தில் இருக்கிறோம்? நம்ம வந்து வாய்ஸ் டைமில் இருக்கோம். மனவாட்டியின் சத்தம் ஒரு காலத்துலேயும் இந்த மாதிரி செய்தி போகலை. எல்லோரும் ஒரு செல்ஃபோனை வச்சு அவங்க மெசேஜை உலகமெங்கிலும் பரப்புகிறாங்க. கடந்த நாளில் சென்னை பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் சந்திக்கும்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது. எல்லா ஊழியக்காரர்களையும் சந்தித்தேன். இதில் இருக்க எல்லா ஊழியக்காரர் சென்னையில் என்டைம் மெசேஜில் ஊழியம் செய்கிற எல்லாரையும் ஒரே நேரத்தில் சந்திக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். சென்னை பட்டத்தில் எப்படி செய்தி இருக்கிறது, யார் யார் யூடியூப்பில் மெசேஜ் கொடுக்குறாங்க, யார் யார் ஊழியம் எப்படி போகுது, எல்லாமே கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் தெளிவாக்கியிருக்கிறார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுத்தார். ஏதோ இப்போ மெசேஜ் எவ்விதமாக இருக்கிறது, மெசேஜ் எவ்விதமாக போகுது, இந்த மெசேஜ் சர்க்கிள் எவ்விதமாக இருக்கிறது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக நமக்கு தெரியுது. அதெல்லாம் சோபனத்தில் ஆண்டவர் இல்லை, உலகத்தின் மக்களோடு கூட ஆண்டவர் இல்லை. இன்றைக்கி இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவரில் இருக்கிறார். இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் எப்படி போகுது, அந்த ப்ரீச்சிங் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கும் பொழுது, இதோ கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நம்ம கேட்குறோம், போதிக்கிறோம். நம்ம மெசேஜ் அது ஆன்லைன் மூலமாக எல்லா இடம் போகுது, யார் வேணாலும் கேட்கலாம். அநேக அறிமுகமானவர்கள் நமக்கு இருக்கிறார். இவ்விதமாக இருக்கும் பொழுது இப்பொழுது பிரைட் வாய்ஸில் எல்லாரும் வந்திருக்காங்களா, வரல? தீக்கு செய்தியில் வந்திருக்கிறாங்களா, வந்திருக்கிறாங்க. ஷவுட்டில் வந்திருக்காங்க, ஆனால் வாய்ஸில் வரல. வாய்ஸ் வராமல் ட்ரம்புக்கு போக முடியுமா? போக முடியாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கு. நீங்கள் எல்லோரும் வாய்ஸ் வந்திருக்கிறீங்க. இந்த மனவாட்டியின் சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க. அண்ட் ஹேர் மெசேஞ்சர் She became the final voice to the final age. அதனால் ஃபைனல் வாய்ஸ் இப்பொழுது போயிட்டுருக்கு. இது என்ன செய்யுது, ஒரு ஜனத்தை வந்து மறுரூபப்படுத்துகிறது. முதல்ல சோலை மறுரூபப்படுத்துது, முடிவில் அவங்க பாடி மறுரூபமாகிறது. எல்லாத்துக்கும் ஒரு வேலை உண்டா? வேலை உண்டு. கதவு அடைக்கப்பட வேண்டிய நேரம் உண்டு. கதவு சீக்கிரமாக அடைக்கப்படும். அந்த கதவு எப்பொழுது அடைக்கப்படும் என்றால், When the lost one hits that spot, அந்த கடைசி ஆத்மா வந்து தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஆத்மா, ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ பூசல பேரெழுதப்பட்ட லாஸ்ட் சோல் வந்து மெச்சூரிட்டி அடையும் பொழுது, அவங்க வாய்ஸில் வரும் பொழுது, ஷவுட்லேருந்து வாய்ஸ் வரணும். வாய்ஸ் வந்த பிறகு என்ன செய்யும், கதவு அடைக்கப்படும். அந்த கதவு அடைத்த பிறகு அந்த ஊழியம் வந்து, அந்த ஊழியத்துக்கு பேர் பென்காம் என்ன சொல்லுகிறார் என்றால், மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி. There will be a ministry of testimony after the doors are closed. கதவு அடைக்கப்பட்ட பின்பு சாட்சியின் ஊழியம் நடக்கும். கதவு அடைக்கப்பட்ட பின்புதான் அந்த சாட்சியின் ஊழியம் வருகிறது என்று பென்காம் சொல்லி இருக்கிறார். அந்த சாட்சியின் ஊழியம் கதவு அடைக்கப்பட்ட பின்பு அது வருகிறது. அதை குறித்து தீர்க்கதரிசி என்ன அவர் மெசேஜில் கொடுத்துருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். சோல்ஸ் தட் ஆர் இன் பிரிஷன், 63 வருஷம் 11 மாதம் 10 தேதியில் 378 பேராகிராஃப்லேருந்து 370 பேராகிராஃப் வரைக்கும் சொல்லியிருக்கிறார். லார்ட் தட் த மெர்சி டோர்ஸ் ஆர் ஸ்டில் ஓப்பன், இப்பொழுது அந்த கிருபையின் வாசல் திறந்திருக்கிறது. Still open. Mercy has been blotted from the earth and now hell is itself here and the people of Lord are in a hideous condition. Mercy வந்து என்ன இறக்கமானது, இப்பொழுது முடிவடைய நேரத்தில் இருக்கிறோம். உலகத்தில் பாதாளம் நிரம்பி வழிகிறது. உலகத்தின் மக்கள் வந்து பயங்கரமான அவங்க காலகட்டத்தில் இருக்கிறார்கள். ஹிடியஸ் கண்டிஷன், பயங்கரமான நிலையில் இருக்கிறார்கள். திஸ் எலெக்ட் சர்ச் ஐ ப்ரே காட் யூ வில் போர் அவுட் யுவர் பிளஸ்ஸிங். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சபையின் மேல் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. தே மைட் ரிசீவ் எ மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி, அவங்க வந்து சாட்சியின் ஊழியத்தை பெறுவார்களாக. இப்போ சாட்சியின் ஊழியம் வரப்போகுது. எப்பொழுது டோர்ஸ் க்ளோஸ் ஆகும் பொழுது. டோர் எப்போ க்ளோஸ் ஆகும்? கடைசி ஆத்மா வரும்பொழுது க்ளோஸ் ஆகும். லைக் லார்ட் ஹேட், லைக் நோவா ஹேட், லைக் ஜீசஸ் ஹேட் அண்ட் டு த எட்டர்னல் லாஸ்ட் அப்படி என்று பென்காம் சொல்கிறார். இதோ நோவா காலத்தில் கதவு அடைக்கப்பட்டது, கர்த்தர் கதவை அடைத்தார். அது நம்ம 7:16 வாசிக்கிறோம். ஆனால் 7 பேழை கீழே தான் இருக்கு, மழை இன்னும் பெய்யலை. 7 பேழை இருக்குது, ஆனால் கதவை அடைச்சாச்சு. கர்த்தர் நோவாவை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அவர் கதவை அடைச்ச பிறகு யாராவது உள்ளே போக முடியுமா? போக முடியாது. அது அவர் கதவை அடைச்சாருங்கிறது யாருக்காக தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் கதவை அடைச்சிட்டார். அந்த கடைசி மிருகம் உள்ளே வந்தோடனே கதவை அடைச்சிட்டார். அது வரும் வரைக்கும் அது திறந்துருக்கு. எல்லாம் ஒவ்வொரு ஜோடி வரணும். அது எங்கேருந்தோ அது வருது, கரெக்டாக பேழையை நோக்கி வருது. வந்த உடனே கதவை அடைச்சிட்டார். கதவை அடைச்ச பிறகு இனி கதவை திறக்காது. அப்படி கதவை அடைச்சி உடனே பேழை மேலே போகல. அது 7 அங்கே தான், பூமியில் தான் இருக்குது. ஜனங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. லைக் நோவா ஹேட், லைக் ஜீசஸ் ஹேட். இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், கல்வாரியில் மரித்தார். அவர் வந்து சரீரமானது அங்கே தொங்கி கொண்டிருக்கிறது, அதை அடக்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஆவியில் அவர் பாதாளத்தில் போய் அங்கே போய் காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரசங்கம் பண்ணார். அதான் சோல்ஸ் இன் பிரிஷன். அந்த நோவா காலத்தில் கீழ்ப்படியாத மக்கள் அவங்க பாதாளத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணாராம். பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணினார். அவருடைய கடைசி ஊழியம் பாதாளம். அதான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி, சாட்சியின் ஊழியம். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி அவங்க யாரும் மனம் திரும்ப முடியுமா? மனம் திரும்ப முடியாது. ஒரு தடவை பாதாளத்துக்கு போனால் வெளியே வர முடியாது. ஆனால் ஆண்டவர் எதுக்காக அங்கே போய் பிரசங்கம் பண்ணார்? சாட்சியாக அறிவிக்கிறார். இதோ மோசம் என்ன குறித்து சொன்னான், நோவா என்ன குறித்து சொன்னான், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்ன குறித்து சொன்னாங்க, நீங்கள் அதை ஏற்றுக்கிடலை. ஆனால் நான் இப்பொழுது மனுஷனாக வந்து அவங்களுக்கு என்ன ரத்தத்தை சிந்தி இப்பொழுது நான் இங்கே வந்திருக்கிறேன் ஏதோ அப்படின்னு அவங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறார். அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தான், நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணீங்க, அதனால் நீங்கள் பாதாளத்தில் கிடக்கிறீங்க அப்படின்னு போய் அவங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம், கடைசி ஊழியம் என்னது? பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறார். 1 Peter 3:18 வாசிக்க முடியும். அதன் பின்பு ஜீசஸ் ஹேட் அண்ட் டு த எட்டர்னல் லாஸ், நமக்கும் அந்த ஊழியம் இருக்குது. நம்ம கடைசி ஆண்ட கடைசி ஆத்மா உள்ளே வரும் பொழுது நமக்கு தெரியாது. கதவு அடைக்கப்படும். கதவு அடைக்கப்படுதுன்னா வேற யாரும் இனிமேல் ரட்சிக்கப்பட முடியாது, வரணும்னு நினைச்சாலும் முடியாது. விளையாட்டு காரியம் கிடையாது. நிறைய பேர் விளையாட்டா நினைக்கிறாங்க, அது அன்னைக்கு தான் தெரிய போகுது. இப்போ நீ வந்து சத்தியத்தை விசுவாசின்னு சொல்லணும். ஏன்னா எங்கள் குடும்பத்தாருக்கு இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒரு ஆத்ம பாரத்தோடு சொல்கிறேன். நம்மகிட்ட யார் யார் பழகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்கிறோம், ஆனால் அவங்க அதை விளையாட்டு காரியமாக நினைக்கிறாங்க. ஒரு நாளில் என்ன செய்யணும், வரணும்னு நினைச்சாலும் முடியாது. இப்போ சில ஆத்மாக்கள் பின்வாங்கி போகிறாங்க, பிறகு வரணும்னு நினைச்சாலும் முடியாது. சர்ச்சுக்கு வரணும்னாலும் வர முடியாது, கதவு அடைக்கப்பட்ட பிறகு உள்ளே வர முடியாது. அதனால் பாருங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம இங்கே உலகத்துலதான் இருப்போம், அவங்களுக்கு சாட்சியின் ஊழியத்தை செய்கிறோம். நம்ம வந்து சாட்சியாக ஜீவிக்கிறோம், அதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி. அவங்களுக்கு நம்ம பிரசங்கம் பண்ணாலும் அவங்க உள்ளே வர முடியாது, அதுதான் கடைசி ஊழியம். மனவாட்டியினுடைய கடைசி ஊழியம் ப்ரீச்சிங் டு த லாஸ்ட், எட்டர்னலி லாஸ். அவங்க நித்திய காலமாக இழக்கப்படுகிறார்கள். இப்போ வர்றதுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருந்தும் ஒருத்தர் வரக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு நாளில் வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது, கதவு அடைக்கப்படும். அதான் வந்து நமக்கு இங்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவர் என்பதை நம்ம சாட்சியாக அவங்களுக்கு சொல்லுகிறோம், ஆனாலும் மீட்கப்பட முடியாது. இதுதான் கடைசி ஊழியம். தேட்புல் வந்து ப்ரீச்சிங் டு த லாஸ்டாக இருக்கிறேன். அதனால் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கீழின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:11-12 வாசிக்கிறேன். ஆனால் ஒரு முறை கதவை அடைச்ச பிறகு மறுபடி கதவை திறக்காது. We don't have anything to open back that door when it is closed. ஒரு தடவை கதை அடைச்சாச்சுன்னா திருப்பி திறக்க, கதவை திறந்திருக்க சொல்ல உள்ளே வந்துடணும், அடைச்சாச்சுன்னா திருப்பி திறக்க. ஆண்டவர் ஒரு நாளில் டோரை க்ளோஸ் பண்ண போகிறார். நம்ம கொஞ்ச நாள் உலகத்தில் இருப்போம், அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி, சாட்சியின் ஊழியம். பின்பு நம்ம எடுத்துக்கொள்ளப்படலை பங்கு பெறுவோம். அப்பொழுது அந்த நேரத்தில் ஒருத்தர் கூட உள்ளே வர முடியாது. ஆனால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில், வனாந்தரத்தில் நடந்தது போல இதை உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். சங்கீதம் 95:8. Today if you hear his voice, இப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, harden not your heart. Don't put up of for tomorrow. நாளைக்கு பார்த்துக்கலாம் நீ போடக்கூடாது, நம்ம போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. What the spirit is requiring of you today, இன்றைக்கு ஆண்டவர் ஆண்ட ஆவியானவர் நம்மோடு கூட பேசினால் இதயத்தை கடினப்படுத்த கூட நாளைக்கு பார்த்துக்கலாம் முடியாது. எத்தனை பேர் மெசேஜில் அங்கேயும் இங்கேயும் அலப்புண்டு திரியிறாங்க. எல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒழுங்கு உண்டா? என்னைக்கு மெசேஜை ஏற்றுக்கொண்டதுலேருந்து சின்சியராக இருக்கணும், அங்கெங்கே அலப்புண்டு தெரியக்கூடாது. ஒரு பார்ட் வேர்டுலேருந்து ஃபுல்னஸ் அட்வேர்டு வந்தால் பரவாயில்ல. பார்ட் வேர்டுக்குள்ளேயே அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இங்கே சுற்றிக்கிட்டு அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தா இவங்கெல்லாம் கைவிடப்படுவாங்க. அதனால் நம்ம ஃபைனல் வாய்ஸில் வந்திருக்கோம். நம்ம வந்து இதோ கடைசி சத்தம், இது இந்த சத்தம் வந்து நம்ம பார்ட் வேர்ட்லேருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டு வந்திருக்குது, சாபனத்துலேருந்து வார்த்தை கொண்டு வந்திருக்குது, குறைவான சத்தியத்துலேருந்து நம்ம முழுமையான சத்தியத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் அருமையானவளே, கடை ஒரு நேரத்தில் என்ன செய்யும் என்றால் கதவு அடைக்கப்படும். இந்த நேரத்தை பாவத்தில் ஜீவிக்க வேண்டிய நேரம் கிடையாது. This is not a time you want to have sin in your life. நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை வச்சுக்கிட்டு தீய பழக்கங்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எலஜா வந்து விட்டார், சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்து விட்டது, ஹோலி ஸ்பிரிட் ரிலீஸ் ஆகிவிட்டது, இப்பொழுது ஆண்டவர் காலிங் அண்ட் சீலிங் பண்ணி கொண்டிருக்கிறார். ஃபைனல் வாய்ஸ் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் கதவு அடைக்கப்பட வேண்டிய நேரம். மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி வரப்போகுது. கடைசி அக்காலம் தொறிக்கும் பொழுது நிமிஷத்திலே இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். அதெல்லாம் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் எவன்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரியுது. நம்ம என்ன காலகட்டத்தில் வந்திருக்கோம்னு தெரியுது. அதனால் இந்த நேரத்தில் வந்து நம்ம பாவத்தில் ஜீவிக்க வேண்டிய நேரம் கிடையாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கிருபையும் பலத்தையும் கேட்க வேண்டும். We ask God for grace and strength to do His will. அவருடைய வார்த்தையை செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை தாரும் பலத்தை தாருன்னு கேட்க வேண்டிய நேரம் இது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உங்கள் மேலே நான் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். உங்களை வந்து சகல ஜனங்களிலிருந்து நான் கூட்டி சேர்ப்பேன். உங்களுக்கு நான் வந்து என்னெல்லாம் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் 36:26 வாசிக்கிறோம். சீக்கிரமா வாசிக்கலாம்.
நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு
24
நான் உங்களை புறஜாதிகளிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து
உங்களை புறஜாதிகளிலிருந்து அழைத்து நான் உங்களை சகல தேசத்திலிருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆண்டவர் நம்ம டினாமினேஷன்ல இருந்து பார்ட் வேர்ல இருந்து ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு வாசிக்கலாம்.
அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம்
தெளிப்பேன். சுத்தமான ஜலம் இன்னைக்கு வார்த்தையானது நம்ம மேல தெளிக்கப்படுகிறது. இதுதான் பியூர் அன்அடல்ட்ரேட்டட் வேர்ட் ஆஃப் காட். தூய்மையான கலப்படமற்ற வார்த்தையானது நம்ம மேல இன்னைக்கு தெளிக்கப்படுகிறது. உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் நான் சுத்திகரிப்பேன் என்று 25 சொல்லுகிறார். 26 வாசிக்கலாம்.
உங்களுக்கு நவமான இதயத்தை கொடு.
உங்களுக்கு நவமான இதயத்தை தருவேன். And a new heart also will I give you. I give you a new heart. ஆண்டவர் புதி நவமான இதயத்தை தருகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம்.
உள்ளத்திலே
புதிதான ஆவி. A new spirit will I put within you. நான் உங்களுக்குள்ளே புதிதான ஆவி. அந்த புதிதான ஆவி என்னன்னா வெல்கமிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல வாஞ்சையா இருக்கும். அல்லது அது ஒன்றும் கேட்காது, ஒன்றுமே காதை கொடுத்து கேட்காது, அப்படியே மந்தமா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அது இன்ட்ரெஸ்ட் வராது. இப்ப நமக்கு புதிதான ஆவியை தந்திருக்கிற வார்த்தையை ஆவலோடு நம்ம கேட்கிறோம். நம்ம வாயை திறந்து ஆணி திறந்து அதை நம்ம உட்கொள்ளுகிறோம். அதுதான் வெல்கமிங் ஸ்பிரிட். அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்?
கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து.
சரி, அதை விட்டுட்டு 27 வருவோம்.
உங்கள் உள்ளத்திலே என்ன ஆவியை வைத்து.
உங்கள் உள்ளத்திலே என்ன ஆவியை வைத்தேன். ஐ வில் புட் மை ஸ்பிரிட் வித் இன் யூ. முதல்ல நியூ ஹார்ட், சுத்தமான ஜலத்தை செழிப்பேன். முதல்ல எல்லா தேசத்திலிருந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன். ஆண்டவர் கூட்டி சேர்த்துக்காரா? கரெக்டா இருக்கும். 24 வாசித்தீங்க தான். இப்ப சுத்தமான ஜலத்தை தெளிக்கிறார். அன்றைக்கு நல்ல ஒரு முழுமையான செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. கலப்படம் இல்லாத செய்தி கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு நியூ ஹார்ட் தருகிறார். அதுக்கு பிறகு நியூ ஸ்பிரிட் தருகிறார். அதுக்கு பிறகு அவருடைய ஸ்பிரிட், மை ஸ்பிரிட். ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து ஐ வில் புட் மை ஸ்பிரிட் வித் இன் யூ. உங்களுக்குள்ள என்னுடைய ஆவியை வைப்பேங்கிறார். அதனால நீங்கள் வார்த்தையை கடைப்பிடிக்க முடியும். தொடர்ந்து அதை வாசிக்கலாம்.
நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவளின்படி செய்யவும்.
இந்த வார்த்தையை எப்படி கடைப்பிடிக்கிறது? நம்மளால கடைப்பிடிக்க முடியாது. அவருடைய ஆவியை நமக்கு தருவாருன்னா நம்ம கீழ்ப்படிய முடியும். என்னுடைய ஆவியை தந்து நான் என் வார்த்தைகளை கடைப்பிடிக்க வைப்பேன். ஆண்டவரே, நான் ரொம்ப வீக் சோலு, என்னால எல்லா வார்த்தையும் கடைப்பிடிக்க முடியல. நான் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர் ஸ்பிரிட்டை நமக்கு தந்து அதை கடைப்பிடிக்கும்படியா செய்கிறார். அந்த வார்த்தையை கை கொள்ளும்படியா செய்கிறார். நம்முடைய ஸ்பிரிட்ல செய்ய முடியாது. அவர் ஸ்பிரிட் அதுக்கு தான் நமக்கு தரார். அதுக்கும் பிறகு என்ன சொல்லுகிறார் என்றால் 29 வாசிக்கலாம்.
உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி.
உங்களுடைய எல்லாத்தையும் நான் சுத்திகரித்து உங்கள் மேல பஞ்சத்தை கட்டளையிட மாட்டேன். உங்களுக்கு கோதுமையை பெருக பண்ணுவேன். அடுத்த வருஷம் என்ன சொல்லியிருக்கு?
நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாத படிக்கு.
நீங்க பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடைய மாட்டீங்க அப்படின்னா இருக்கும். வருமானம் பத்தல, போதல, கடன் வாங்கின அதே உங்களுக்கு வராது. உங்க பாத்திரம் நிரம்பி வழி. எப்படி பாச நிரம்பி வழியும் அது நமக்கு தெரியாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீங்க அதை பிலீவ் பண்ணும். நீங்க இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்தீங்கன்னா 24 இருந்து 20 இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் வரும் பொழுது நீங்க என்ன சொன்னா 29:30 நிறைவேறும். இதெல்லாம் நான் வந்து தியானிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை பண்றேன். நீ அதே போல நீங்க விசுவாசித்து அறிக்கை பண்ணா உங்க வாழ்க்கை உங்களுக்கு பஞ்சம் வராது, பணக்குறைவு வராது, அந்த நிந்தை உங்க மேல வராது, உங்க பாத்திரம் நிரம்பி வழி, யாராயிருந்தாலும் நிரம்பி வழி. அதனால உங்களை நான் பல தேசங்களிலிருந்து கூட்டி சேர்ப்பேன், உங்க மேல நான் வந்து அங்கே சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன், உங்களுக்கு புதிய இருதயம், உங்களுக்கு புதிய ஆவி, உங்களுக்கு என்ன ஆவியை தந்து இப்பொழுது என்ன செய்வேன் என்றால் உங்கள் பஞ்சத்தை எல்லாம் உங்களை விட்டு அப்புறப்படுத்துவேன். நீங்க ஒரு பாலும் பணக்குறைவாய் இருக்க மாட்டீங்க. பைபிள் சொல்லுது ஆசீர்வாதத்தை பிறக்கி தான் எனக்கு நடக்குதா, வரிசையா 24 நடக்குது, 24 வரைக்கும் நிறைவேறும். இதெல்லாம் வந்த பிறகு லாஸ்ட்ல தான் பணக்குறைவு போகும். நீங்க இப்படி வந்திருக்கிறீங்களா, அவன் தருவான் இவன் தருவான்னு நம்ம எதிர்பார்க்கிறோமா? ஆண்டவர்ட்டந்து வருது. அல்லேலூயா. அவர் வானத்தை பிச்சு கொடுக்குறாரு, அங்கே வானத்தை திறந்து ஊத்துறாரு. இடங்கொள்ளாமற் போக மாட்டோம், ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே வரிசிக்க பண்ணுவேன். மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை பார்த்து அவங்க பொறாமப்படும்படியாக ஆண்டவர் செய்வார். ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா அப்படியே நின்றுட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை ஆண்டவர் வீடு கட்ட வைப்பார். எப்படி பைபிள் சொல்லி இருக்குது, எப்படி பாச சொல்றீங்க? தேவனுடைய வார்த்தை உண்மை, இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. இதை விசுவாசித்தா இதோடு கூட நீங்க ஐடென்டிஃபை ஆனால், இந்த வசனத்தோடு கூட நீங்கள் உங்க லைஃப் ஐடென்டிஃபை ஆனால் இந்த வசனம் வந்து எல்லாம் நிறைவேறும். அது 26-27 இல்லை, 30 வரைக்கும் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். அதனால பாருங்க, இப்பொழுது நம்ம 7 எக்காலத்தை எதிர்நோக்கியிருக்கிறோம், அதான் லாஸ்ட் ட்ரம்பட். அந்த லாஸ்ட் ட்ரம்பட் வந்து நிறைவேற வேண்டும் என்றால் இங்கே ஃபைனல் வாய்ஸ் வந்திருக்கிறது, இதை கதவு அடைக்கப்பட வேண்டிய நேரம் வருகிறது. டெஸ்டிமோனி, மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி வர வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லாருமே ஆண்டவர் பேசும் பொழுது தங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. ரிச் யங் ரூலரை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யமுள்ள அந்த வாலிபன் ஏசு கிறிஸ்துவ வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து கேட்குறோம். அப்பொழுது ஆண்டவரே, நீ உனக்குண்டான எல்லாவற்றையும் வெற்றி தரித்திருக்க கொடு, பின்பு என்ன பின்பற்றிவா, அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. Mark 10:17 வாசிக்கிறோம். அதனால் அவன் வந்து துக்கத்தோடு போய்விட்டான், அவனால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலை, லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், லைஃப்பை வார்த்தைக்கென்று சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். சில உலகப்புறமான சந்தோஷங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். அவன் போனான், துக்கத்தோடு போனான், அவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டான். அவன் வந்து அவன் போய் பைபிளில் என்ன போட்டுக்க, Luke 12:2 நிலம் நல்லா விளைஞ்சிச்சு, அதனால் களஞ்சியத்தை பெருசாக கட்டினான், அநேக வருஷங்களுக்கு வேண்டியதை சேர்த்து வைத்தான், became more famous and became more wealthy, ரொம்ப வெல்த்தியாக மாறிவிட்டான். ஆனால் என்ன செய்கிறான்னா, பின்பு அவன் மரிக்கும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். He lit up his eyes in hell. He had the best funeral. All the people he gave things came and talked nice about him, but he lifted his eyes in hell. அவன் the funeral service la ellarum vandu avan romba avana kurichi perumaiya pesnaanga, avar adha seidhar idha seidhar avar appadi appattavar nallavar appadi laam pesnaanga, ana avan paadalathile than kangala yeraduthu anga Lazarus-ai Abraham de madiyile paarthaan endru sollapattirukku. Luke 10:16-23
பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான்.
அவனுடைய சோல் ஆண்டவரை என்னைக்கு ரிஜெக்ட் பண்ணதோ, என்னை பின்பற்றி வா, ஃபாலோ மீன்னு சொன்னார். அன்னைக்கு அவன் துக்கத்தோடு போனான், அன்னைக்கு அவன் ஆத்மா மறிச்சு போச்சு, இப்போ சரீரம் மறிக்குது. இந்த மெசேஜை கேட்கும் பொழுது நம்ம ரிஜெக்ட் பண்ணால் நம்முடைய ஆத்மா மறிச்சு போகும். இந்த சோல் தட் சின்னத் வில் ஷேர்லி டை, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எசேக்கியேல் 18:20 வாசிக்கிறோம், த சோல் தட் சின்னத் ஷால் ஷேர்லி டை. இப்போ வந்து பிசிக்கல் டெத் வந்தது, அன்னைக்கு சோல் டெத் வந்தது. The soul is dead spiritually. Then it stands down the gospel for the last time. கடைசி நேரத்தில் அதை புறக்கணிக்கும் பொழுது அவன் வந்து என்ன சொன்னால், அவனுடைய ஆத்மா மறிச்சு போகுது. இது ஆண்டவர் பாருங்க, அவருடைய பிளான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. லாஸ்ட் டைமாக புறக்கணிக்கும் பொழுது ஆத்மா மறிக்குதான். ஒருத்தருக்கு 10 times வைத்திருப்பார். 10 times வச்சா 10வது முறை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவன் ரிஜெக்ட் பண்ணும்பொழுது ஆத்மா மறிச்சு போகும். சிலருக்கு ஒரே ஒரு டைம் தான் வச்சிருப்பார், நமக்கு தெரியாது. சிலருக்கு வந்து அவங்க பின்வாங்கி போனாலும் மறுபடியும் வரலாம், அவங்க 2-3 times பின்வாங்கி போனாலும் வரலாம். சிலருக்கு ஒரே ஒரு முறை தான் வச்சிருப்பார், ஒரு முறை பின்வாங்கி போனால் திருப்பி வரவே முடியாது, நமக்கு தெரியாது. கடைசியாக நம்முடைய ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தருணத்தை தர்றாரு, கடைசி தருணத்தை புறக்கணிச்சா அதுக்கு பிறகு திருப்பி வரவே முடியாது, வார்த்தையில் வர முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு சான்ஸ் தான் வச்சிருக்கிறாரு, ஆனால் இவர் வந்து வர்றாரு, இவருக்கு நிறைய சான்ஸ் வச்சிருக்கிறாரு. இப்போ கூட வார்த்தையை புறக்கணிச்சிட்டு போயிட்டா திருப்பி சான்ஸ் கிடைக்காது. அதனால் நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்த மத்தியில் அப்படி நடக்குது, ஆண்டவர் இண்டிவிஜுவல் பீப்புளை காலிங் பண்ணுகிறார். இட்ஸ் எ காலிங் அண்ட் சீலிங். இப்பொழுது இந்த ஈவில் ஏஜ், இந்த 7 seals வரும்பொழுது கடைசி காலம், இட்ஸ் மோஸ்ட் ஈவில் ஏஜ். இந்த ஏஜில் ஆண்டவர் ஒரு ஜனத்தை கொண்டு வருகிறார். உலகமெங்கிலும் சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து கர்த்தர் தம்முடைய நாமத்துக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ள, எல்லோருக்கும் ஒரே மெசேஜ் தான். அவர் அப்படி விசுவாசிக்கிறார், இவர் இதை விசுவாசிக்க மாட்டேங்கிறார். விசுவாசிக்காட்டா போட்டும் யாருக்கு நஷ்டம்? பாஸ்டர் நீங்கள் சொல்கிற ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பிலீவ் பண்ணல, அவங்க வந்து கம்மிங்கை பிலீவ் பண்ணல, பண்ணாட்டா போட்டும் யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு தான் நஷ்டம், நமக்கு நஷ்டமா? அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க வருவாங்க, அதானே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் விசுவாசிக்கலன்னா எனக்கு நஷ்டம், அவங்க விசுவாசிக்கலன்னா அவங்க நஷ்டம். அதனால் நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறோம், நாங்கள் அப்படி இருக்கிறோம். நீங்கள் மெஜாரிட்டியாக இருந்தாலும் எல்லோரும் தான் கெட்டு போவீங்களே. நோம்பா காலத்தில் எல்லாத்தையும் தான் அழிச்சு போயிட்டாரு. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அவர் மெஜாரிட்டியை பார்க்கறது இல்லையே, அவர் அவருடைய வார்த்தையை பார்க்குறார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், வாட் ஜீசஸ் இஸ் டூயிங் நவ். இப்போ வந்து சீல்ஸை ஓப்பன் பண்ணி ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொண்டு ஒரு ஜனத்தை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கரைதரை முதலானது ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக தமக்கும் நிறுத்தி கொடுவதற்காக அதற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:27 வாசிக்கிறோம். அதனால் இப்பொழுது ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவங்க தான் வைஸ் வெர்ஜின், அவங்க தான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வர்றாங்க, அவங்க தான் வாய்ஸில் வர்றாங்க, ட்ரம்புக்காக காத்திருக்கிறாங்க. அந்த நிமிஷம் அந்த நேரம் வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு முன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்டிமோனி, ஒரு கதவு அடைக்கப்பட்டிருக்கும், ஒருத்தரும் மறந்துடும முடியாது. அந்த நேரம் சீக்கிரமாக வரப்போகுது. கதவை அடைக்கிறதுனால உள்ளே வந்துடணும், ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திட்டு திருப்பி மிஸ் பண்ணால் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வராது. கதவை அடைச்ச பிறகு ஒரு நாளும் திருப்பி திறக்காது. ஆண்டவர் இப்படி பிளான் வச்சிருக்கிறார், நம்ம லைஃப்பை குறித்து இப்படி பிளான் வச்சிருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையில் சின்சியராக வருவீர்கள் என்றால், எலஜா மினிஸ்ட்ரி, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, ரிலீஸிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதன் பின்பு எனஜா பெர்ஃபெக்ஷன், ராப்சரிங் ஃபெய்த், இப்படிலாம் வந்து அப்படி க்ரோத் ஆகிட்டே வந்தீங்கன்னா, இதை என்ன செய்யணும்னா, இந்த உலகப்பரமான ஆசீர்வாதம் உங்கள் மேலே பஞ்சம் வராது. எல்லாத்தையும் நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க மனசுல பதியறதுக்காக. நியூ ஹார்ட் இன் நியூ ஸ்பிரிட், ஹிஸ் ஸ்பிரிட். அதன் பின்பு என்ன செய்யறோம் என்றால், உங்க மேல பஞ்சத்தை வரமாட்டேன், உங்களை பஞ்சத்தை உங்களை விட்டு எடுத்துருவேன். எப்படி எடுப்பார் நமக்கு தெரியாது. எல்லாரும் பணம் வேணும் பணம் வேணும்னு நினைக்கும், பணம் எல்லாத்துக்கும் உதவும். ஆனால் அதுக்கு வர்றதுக்கு ஆண்டவர் இப்படி வழி வச்சிருக்கிறார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனமாம். நீதிமொழிகள் 22:4 வாசிக்கிறோம். தாழ்மையாக நடந்துக்கிட்டா கொஞ்ச நாளே பெரிய பெருமை கௌரவம் வந்துச்சுன்னா இருக்கிறதும் இழந்து போக வேண்டிதான். ஐஸ்வர்யம் மகிமையும் ஜீவனமாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு காலத்தில் நான் ரொம்ப வறுமையில் இருந்தேன். அப்பதான் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜோம்னிட்டே இருக்கேன். அன்னைக்கு ஜோமனது இன்னைக்கு வந்து நிறைவேறு. அன்னைக்கு தப்பு பண்ணா இன்னைக்கு தண்டனை கிடைக்கும். அன்னைக்கு வடசனை கடத்த பிடிச்சா ரொம்ப நாள் கழிச்சு நிறைவேறு. ஆனால் அது வீணா போவாது. கத்தரை தேடுறது வீணா போவாது. அதனால அருமையான ஒரு மனவாட்டியை ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார். விசுவாசத்தினாலே ஜீவிக்கிறார்கள், கத்தரை நம்பி ஜீவிக்கிறார்கள். அவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்க அவர் உதவி செய்கிறார், நான் அல்ல, அவர் உதவி செய்கிறார். அவருடைய ஆவியை தந்து கீழ்ப்படிய வைக்கிறார். இதுதான் ரியல் பிரைட், இதுதான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். மெசேஜில் இருக்க ஸ்பிரிச்சுவல் பீப்புள், பொலிட்டிக்கல் பீப்புள் நிறைய இருக்கிறாங்க. நம்ம சபையில் அப்படி இருக்க நான் விரும்பலை. அதனால் அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருக்க வேண்டும். ரிச் எங்களூர் தனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டான், நஷ்டம் அடைந்து போனான். தன் கண்களை பாதாளத்திலிருந்து ஏறெடுத்து பார்க்குறான். அவனுடைய கடைசி காட்சி அதுதான். அதுதான் அந்த மெசேஜை புறக்கணிக்கிறவனுடைய கடைசி காட்சி அதுதான். பாதாளத்திலே கண்களை ஏறெடுத்து பார்ப்பார். அந்த பாதாளத்துக்கு போன பிறகு அதிலிருந்து வெளியே வரவே முடியாது. ஏனென்றால் தங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டார்கள். இப்பொழுது அடுத்தபடியாக ஆண்டவர் விதமான ஒரு மனவாட்டியை எடுத்துக்கொள்கிறார். அதுதான் லாஸ் ரம்ப். அங்கே வந்து என்ன சென்றால் ரெண்டு சாட்சிகள் வருகிறார். அதான் வந்து என்ன செய்யறதுனா, உலகத்தில் இன்னைக்கு 2 groups ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அந்த 2 groups ஆஃப் பீப்புள் ஆன் த பிளானட், இந்த கிரகத்தில், இந்த பூமி என்ற கிரகத்தில் ஒன்லி 2 people வில் ஹேவ் த ஸ்பிரிட். 2 பேருக்கு தான் பரிசுத்தாவி இருக்கிறது. The bride and the 144,000 in this harbor. Nobody else. இந்த மனவாட்டியும் 144,000 பேரை தவிர ஒருத்தரும் பரிசுத்தாவி பெறல. பெந்தகோஸ்காரங்க எவ்வளோ அந்நிய பாச பேச்சு குதிச்சாலும், அவங்க என்னதான் ஊழியம் செய்தாலும், எவ்வளோ பெரிய சபையை அவங்க ஏற்படுத்தினாலும் பரிசுத்தாவியை பெறாதவர்கள். நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கீங்க. 144,000 பேர் பரிசுத்தாவியை பெற போகிறாங்க. இந்த பிளானட், இந்த கிரகத்திலேயே, இந்த ஹோல் வேர்ல்டு, முழு உலகம், பைபிள் வந்து முழு உலகத்தை நம்ம பார்க்குறோம். உங்களை மட்டும் தனிப்பட்ட பரமாக அல்ல, முழு உலகத்தையும் நம்ம கணக்கில் வைக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம வந்து என்ன செய்வோம், பரிசுத்தாவியை பெற்றவர்களாக இருக்கிறோம். இன்னும் 144,000 பேர் பரிசுத்தாவியை பெறப்போகிறாங்க. இந்த 2 group ஆஃப் பீப்புள் தான். ஃபூலிஷ் வெர்ஜன் டசன் கெட் இட். இதோ அந்த புத்தி இல்லாத கனிகள் பெறப்போறதில்லை. நற்கிரியை செய்தவர்கள் பெறப்போறதில்லை. அவங்கெல்லாம் கடைசி வித்தில் வராங்க. த பிரைட் கெட்ஸ் இட் அண்ட் தென் த 144,000 கெட் இட். முதலாவது நம்ம பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம், பின்பு 144,000 பேர் பெறப்போகிறார்கள். இதை நீங்கள் கவனிக்கும் பொழுது சீலிங் ஏஞ்சல் இப்பொழுது வந்திருக்கிறார். அதனால 7 seals parallel to 7 trumpets. 7 seals வந்து அது நமக்கு 7 seals, அவங்களுக்கு 7 trumpets. சீல் ஃபார் த பிரைட், ட்ரம்பட் ஃபார் இஸ்ரேல். சீல்ஸ் வந்து மனவாட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எக்காலம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் 4 எக்காலங்களை நீங்கள் வெளிப்படுத்தல் 8:6 வசனத்திலிருந்து வாசிக்க முடியும். அதை பற்றி வழக்கம் சொல்லக்கு நேரம் கிடையாது. அஞ்சாம் எக்காலம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் பகுதியில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், விஞ்ஞான உலகம், உலகத்திலே விஞ்ஞான உலகம் வந்து விஞ்ஞான உலகமாக மாறுகிறது. அங்கே பாதாள குழி திறக்கப்படுகிறது. ஆறாம் எக்காலம் வந்து ஒன்பதாம் அதிகாரம் பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அது வந்து ரெண்டாம் உலக யுத்தம், 1939 1945 வரைக்கும் ரெண்டாம் உலக யுத்தம். அந்த ரெண்டாம் உலக யுத்தத்தில் மூன்றாம் உலக யுத்தத்துக்கு மத்தியில் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். பத்தாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரத்தில் பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். ஏழாம் தூதனுக்கு அவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். பின்பு பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்து பதினோராம் வசனம் வரைக்கும் ஃபைனல் வாய்ஸ், நம்ம புஸ்தகத்தை புசித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். ஃபைனல் வாய்ஸ், ஷவுட்டு வாய்ஸ் அங்கே இருக்கு பத்தாம் அதிகாரம். பதினோராம் அதிகாரத்தில் ரெண்டு சாட்சிகள் வர்றாங்க. பதினொன்றாம் ரெண்டு மூணு வாசிக்கலாம்.
ஆலயத்துக்கு
மூணாம் வசந்த வாசி,
என்னுடைய இரண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறாய், 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவர் முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே.
என்னுடைய ரெண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் அவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு சத்துருக்களை பச்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிற எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வரும் நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவிதமான வாதைகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் ஏறுகிற மிருகம் அவளோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயித்து அவளை கொன்று போடும். அவள் உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகித்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு அது போயிட்டே இருக்கு. அதனால பாருங்க, நம்ம மேலே போகும் பொழுது சாத்தான் கீழே வருகிறான், பூமிக்கு வருகிறான். அப்பொழுது ரெண்டு சாட்சிகளும் வருகிறாங்க. அதான் மோசஸ் எலைஜா. என்னுடைய ரெண்டு சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் முடித்து கொண்டவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். 1260 நாள்னா 360 நாள் ஒரு வருஷத்துக்கு, அப்படின்னா 3.5 வருஷம், சரியாக 3.5 வருஷம். அதான் டேனியல் 9:27 ஒரு வாரம் அளவும் அவர் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் சென்ற பின்பு பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்பொழுது பாலாக்கும் அருவறுப்பானவன் பாலாக்குறவன் அருவறுப்பான செட்டைகளோடு வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்ட நீர்மூலம் அவன் மேல் தீரும் அளவும் சொரியும் என்று தானியல் 9:27 அந்த கனி அந்த ஆன்டி கிரைஸ்டை பற்றி எழுதியிருக்கு. அவனுக்கு 7 வருஷம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஃபர்ஸ்ட் 300 அவன் யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். அவங்க அப்பொழுது தேவாலயம் கட்டப்படுகிறது. தேவாலயம் கட்ட இந்த ரெண்டு சாட்சிகள் வருகிறாங்க. தேட் டெம்பிள் கட்டுவதற்கு இப்போ எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டாங்க. மறுபடியும் அந்த லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் யுத்தத்துக்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். லெபனான் என்றால் தமிழ் பைபிளில் லீபனோன். லீபனோன்ங்க இடம் தான் இஸ்ரவேலை சேர்ந்தது. அவங்க தீவிரவாதிகள் வச்சிருக்கிறாங்க, அவங்க தனி நாடாக வச்சிருக்கிறாங்க. அது இஸ்ரவேலை சேர்ந்தது தான். ரொம்ப செழிப்பான இடம், மலைப்பிரதேசம் லீபனோன். அதான் ஆங்கிலத்தில் லெபனான். இப்போ லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் மறுபடியும் யுத்தத்துக்கு ஆயத்தமாயிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஆயத்தமாயிருக்கு. அவங்க எங்கள் இடத்த எல்லாத்தையுமே நாங்கள் கைப்பற்றுவோம்னு சொல்கிறாங்க. ஜோர்டான் யாருக்குள்ளது? அவங்களும் அதுவும் இவங்களுக்குள்ளது தான், இஸ்ரவேலுக்குள்ளது தான். காசா எங்களுது? காசாவும் இவங்களுக்குள்ளது தான். அதனால் ஈரான் வந்து இப்பொழுது அவங்களுக்கு வந்து ஆயுத சப்ளை பண்ணுகிறது, பண உதவி செய்கிறது தீவிரவாதிகளுக்கு. அதில் ஈரான் வந்து ரொம்ப காலமாகவே இஸ்ரவேல் தேசமே இருக்கக்கூடாது, ஒரு யூதனும் இருக்கக்கூடாது என்று அதற்காக பணத்தை செலவு பண்ணுறாங்க. தங்களுடைய முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணாதபடி தீவிரவாதத்துக்காக செலவு பண்ணுறாங்க. ஆமாஸ் தீவிரவாதிகள், இஸ்பில்லா தீவிரவாதிகள், ஹவுதி தீவிரவாதிகள் ஏமன்ல இருந்து அவங்க வந்து விரோதத்துக்கு வருகிறாங்க. இப்படி இஸ்ரேல் நாட்டுக்கு விரோதமாக எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை நாடுகள் வந்தாலும் அவங்க பயப்படுவதே கிடையாது, அவங்க யுத்தத்தை நிறுத்ததே கிடையாது. ஏன்னா அவங்க சண்டைக்கு போல, இது அவங்க யூதர்கள் சண்டைக்கு போல, மற்றவங்க தான் சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த தீவிரவாதிகள் தான் சண்டையை ஆரம்பித்ததுனால இது தேர்ட் வேர்ல்டு வாரில் முடியும். தேர்ட் டெம்பிள் கட்டுவதற்கு எல்லாத்தையும் ஆயத்தம் ஆயிட்டாங்க. அல்லாக்சா டெம் அந்த மசூதி இடிக்கப்பட வேண்டும், மூன்றாவது ஆலயம் கட்டப்படும், மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அது கட்டப்படும். ரெண்டு சாட்சிகள் வந்து அங்கே வந்து இதோ நீங்கள் பெற்ற இதே சத்தியத்தை அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆண்டவர் ஐந்தப்பர் ரெண்டு மீனை ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிட்டாங்க, மீதியாக 12 கூடைகளை எடுத்தாங்க. அந்த 12 கூடைகள் 12 கோத்திரத்தார். அவங்க நம்ம சாப்பிட்ட அதே ஆகாரம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுப்பது. நீங்கள் சாப்பிட்டு மீதியான ஆகாரம் வந்து இதே ஃபுட்டு, இதே குவாலிட்டியான ஃபுட்டு, சேம் ஃபுட்டு வந்து இதே மெசேஜை அந்த ரெண்டு சாட்சிகள் சொல்கிறாங்க. தண்ணீரை ரத்தமாக மாற்றினது மோசே, இதோ வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, எலஜா அக்கினியை புறப்பட்டு வர வச்சான். அதனால எலஜா அண்ட் மோசஸ் வர்றாங்க. அந்த ரெண்டு சாட்சிகள், அந்த மோசஸ் அண்ட் எலஜா அனாயிட்டிங் உடைய ரெண்டு பேர் வந்து இதே மெசேஜை சொல்லும் பொழுது அதில் 144,000 பேர் முத்திரிக்கப்படுறாங்க. அதை தானியல் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதோ அப்பொழுது உன்னுடைய ஜனத்தின் அதிபதியாக மிகாவேல் தோன்றுவார். அவர் வந்து எப்படி புஸ்தகத்தில் எழுதப்பட்ட எல்லாரும் மீட்கப்படுவார். சொல்லணும்னா நிறைய இருக்கு, 1.5 மணி நேரத்தில் எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க கவனமா கவனிங்க. தானியேல் 12:1 வாசிக்கலாம்.
ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதிக்கொள்ளாக காணப்படுகிற ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படும்.
அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அனைவரும் என்ன மீட்கப்படுவார் பாருங்க. அங்க வந்து இங்க வந்து ஓபன் புக்கோடு வந்திருக்கிறார். பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகாவனை சூழ்ந்திருந்தது, அவன் முகம் சூரியனைப் போலவும் கால்கள் அக்னி சங்கம் போல இருந்தது. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கும் பொழுது எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி மக்கள் சொன்னவளை எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். பாருங்க, அங்கே அவங்களுக்கும் ஒரு புஸ்தகத்தோடு வந்து இறங்குறார், நமக்கும் புஸ்தகத்தோடு வந்து இறங்குறார். நமக்கும் புஸ்தகத்தில் இருக்கவங்க மீட்கப்படுறாங்க. நமக்கு 7 சீல், அவங்களுக்கு 7 ட்ரம்பெட். 6 எக்காலங்கள் அவர்களை தங்களுடைய சொந்த தேசத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறது. அவங்க 7 எக்காலத்துக்காக அந்த 7 எக்காலம் அவங்கள பேர் சொல்லி அழைக்கும். நமக்கு 7 எக்காலம் நம்மளை மேலே கொண்டு சொல்லுவோம். எல்லாம் அவங்களுக்கு எப்படியோ அதே தான் நமக்கு நடக்கும். எல்லாம் அவங்களுக்கும் அந்த புஸ்தகத்தில் இருக்க எல்லாரும் மீட்கப்படுகிறார்கள். அவங்க எவ்வளோ எத்தனை பேர் மீட்கப்பட்டாங்க, இதை வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதை எல்லாமே இப்போ நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஒவ்வொரு கோத்திர இஸ்ரவேல் புத்திரர்கள் முத்திரையோடு போடப்பட்டவர்கள் 144,000 பேர். ஒவ்வொரு கோத்திலையும் கரெக்டாக 12,000 எக்ஸாக்டாக 12,000. ஒன்று கூடவும் கிடையாது, ஒன்றும் குறையும் கிடையாது. ஆண்டவர் அப்படி செட் பண்ணி வைத்திருக்கிற. இப்போ எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. இந்த மோசஸ் அண்ட் எலஜா வரும் பொழுது அவங்களுடைய பேர் அழைக்கப்படுது. இன்றைக்கி நம்ம பேர் அழைக்கப்பட்டாயிடுச்சு, உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கும். அதான் ராப்சரிங் ஃபெய்த். அந்த நிச்சயம் நீங்கள் ரேப்சரில் பங்கு பெற போனால் அதுக்கு முன்னால் ரேப்சரிங் ஃபெய்த் வருது. நம்ம தான் அந்த ஆள், நம்ம எலெக்டடு, சந்தேகமே கிடையாது, கடுகளவு சந்தேகம் கிடையாது. நம்ம லைஃப் அதை டெஸ்டிஃபை பண்ணுகிறது, இந்த சத்தியம் அதை உறுதிப்படுத்துகிறது. அதனால் என்ன சொல்ல, எல்லாம் அங்கே எக்ஸாக்டாக 12,000. யூதா கோத்திரத்து முத்திரை போடுறவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்து முத்திரை போடுறவர்கள் 12,000, காத் கோத்திரத்து முத்திரை போடுறவர்கள் 12,000, ஆசேர் கோத்திரத்தின் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, நப்தலி கோத்திரத்தின் முத்திரை போட்டவர்கள் 12,000, மனாசே கோத்திரத்தின் முத்திரை போட்டவர்கள் 12,000, சிமியான் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, லேவி கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, செபிலோன் கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போட்டவர்கள் 12,000, பெனீரத்தில் முத்திரை போட்டவர் 12,000, அதெல்லாம் 12 144,000, 144,000. கரெக்டாக எக்ஸாக்ட் நம்பர், நமக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, அவங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர் 144,000. இவளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் சகல ஜனங்களிலும் பாசைக்காலிலும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளையங்களை தரித்து தந்த கைகளை குறித்தோலை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியான சிங்காதும்பார் நிற்க கண்டேன். இது வந்து நம்ம பிரஜாதிகளிலிருந்து ஒரு மடவாட்டி. அவங்க வந்து இதோ யூதரில் ஒவ்வொரு கோத்திரிலையும் 12,000. இப்பொழுது அவங்களுக்கு என்ன கோத்திரம் தெரியாது. அந்த ரெண்டு சாட்சிகள் வரும் பொழுது அது அதுக்கு சொல்லப்படும். அதனால் 7 எக்காலம் வந்து 2 சாட்சிகளை கொண்டு வருது யூதர்களுக்கு. அவங்களுடைய பெயர் வாசிக்கப்படுது, காலிங் அண்ட் சீலிங். அவங்க அழைக்கப்படுகிறார்கள், அவர்கள் பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்படுகிறார்கள். அதனால் ஒன்லி 2 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் தான் உலகத்தில் இருக்கிறாங்க, ஒன்று பிரைன், இன்னொன்று அந்த 144,000. நமக்கு சீலிங் காலிங் அண்ட் சீலிங் முடிஞ்சு நம்ம ரேப்சரில் போன பிறகு அவங்களுக்கு வந்து 2 தீர்க்க தரிசிகள் வருகிறாங்க. நமக்கு 1 தீர்க்க தரிசி, அவங்களுக்கு 2 தீர்க்க தரிசி. மோசஸ் வரும் பொழுது அவங்க அழைக்கப்படுகிறார்கள், இதே மெசேஜ் இதே ஃபெய்த் அவங்களுக்கு போகுது. அப்பொழுது அவங்க வந்து முத்திரிக்கப்படுகிறார்கள். எதனால? பரிசுத்த ஆவியினாலே முத்திரிக்கப்படுகிறார்கள். ஆமென். We have a mighty angel who came with the open book and delivered our names from the book. நம்முடைய பெயர்களை அவர் வந்து அழைத்திருக்கிறார். இதை நம்ம இன்னைக்கு முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது நீங்கள் ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளானது பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். எபேசியர் 1:13-14 வாசிகள். நம்ம சத்திய வசனத்தை கேட்டு அதை பிலீவ் பண்ணப்படுறதுக்கு நம்ம பரிசுத்தாவினாலே முத்திரைக்கப்பட்டிருக்கோம். இப்பொழுது நமக்கு அச்சாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளிலே சரீர மீட்பு கொடுக்கப்படும், ஒரு நாளில் எல்லாமே கொடுக்கப்படும் அப்படின்னு நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் என்று சொல்லப்படும். அதே போல் அவங்க அதை பிலீவ் பண்ணும். அவங்களுக்கு ஆண்டவர் நேரடியாக வந்து நான் தான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் சிலுவையில் அறிஞ்சிட்டீங்க, இப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். நமக்கு எப்படி அப்படி தான், நீங்கள் கண்ணால் காக்காமல் வார்த்தையில் பார்க்குறீங்க. இந்த மெசேஜ் கரெக்டுங்க தான் வார்த்தையில் பார்க்குறீங்க, பைபிளில் பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் அவங்களும் விசுவாசிக்கணும். இந்த 2 சாட்சிகள் சொன்னதை விசுவாசிக்கணும். நம்ம பிரதர் பென்கான் சொன்னதை பைபிளோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த மெசேஜ் கரெக்டு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும், திருத்துவம் தப்பு, சாபனங்கள் தவறு அப்படின்னு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். எப்படி பிரதர் பென்கான் செய்தியை விசுவாசித்து பைபிளோடு ஒப்பிட்டு பார்க்குறோம், அதே போல் அவங்க வந்து 2 சாட்சிகள் சொன்ன பார்த்து கேட்டு பைபிளோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. முதல்ல வார்த்தையில் அவரை கண்ட பிறகு தான் அவரை நேரடியாக பார்க்க முடியும். வார்த்தையில் காணாமல் நேரடியாக பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது கூட அவங்க யார் யார் வார்த்தையில் பார்த்தாங்களோ அவங்க தான் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் அனுப்புவார், நீங்கள் அவருக்கு வார்த்தைக்கு செவி கொடுங்க. வார்த்தையில் பார்த்தாங்க, அந்த மோசே சொன்ன தீர்க்க தரிசி இயேசு தான், இவர் தான் மேசியான்னு விசுவாசித்தாங்க. எப்பவுமே வார்த்தையில் பார்க்கணும், பைபிளில் பார்த்து தான் நம்பணும். இப்போ இந்த பென்கான் செய்தியை நம்ம ஏன் நம்புகிறோம், அது இந்த பைபிளுக்கு சரியாக இருக்குது. சாமன செய்தியை நம்பலை, அது பைபிளோடு ஒப்பிட்டு போடும்போது டேலி ஆகலை, திருத்துவம் டேலி ஆகலை, 3 கடவுள் டேலி ஆகலை, பிதாகுமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் டேலி ஆகலை, சாபனங்களை ஏற்படுத்தி கொள்வது டேலி ஆகலை. சாபனம் கிடையாது, ஆண்டவர் சாபனத்தை ஏற்படுத்தலை. அவர் ஏஜி ஜட்ஜி சிஎஸ்எஸ் ஜட்ஜின்னு அப்படி அவர் ஏற்படுத்தலை. அதெல்லாம் தூஷணமான நாமங்கள் அப்படின்னு நமக்கு பைபிளில் எழுதியிருக்கு. அதே போல் அந்த 144,000 பேர் பழைய ஏற்பாட்டை பார்க்குறாங்க, கரெக்டு. ஆண்டவர் 7 சபை காலங்களை நியமித்தார், அவங்க மேலே போயிட்டாங்க, நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை நம்ம சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று அவர்கள் உணர்கிறார்கள். பாருங்கள், டூ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அதைத்தான் என்ன பவுல் வந்து இந்த காட்டொலிவ மரம் சுய ஒலிவ மரம் என்று சொல்லியிருக்கிறார். மரத்தை ஒட்டு போடுறது, மாமரத்தில் ஒட்டு போட்டு அது வந்து நல்ல இனிப்பாக இருக்குமா பழம், ஒட்டு போடுறது பாட்டனியில் தாவர வகையில் அதை செய்கிறாங்க. அது அந்த காலத்திலே பவுல் எழுதியிருக்கிறார். ரோமர் 11:17 வாசிக்கலாம்.
சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாக இருந்தாயானால்.
சரி, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? சில கிளைகள் வந்து we are encrafted to Israel. இஸ்ரேல் என்னும் மரத்தில் நீங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறீங்க. அதனால் அது ஒரு மரம், மாமரம் போல் அந்த மரத்தில் நம்ம வந்து புளிப்பான பழத்தை கொடுக்குற மாம்பழத்தை கொடுக்கறது நம்ம கொண்டு போய் அதை ஒட்ட போட்டோம்னா இப்போ நம்ம இனிப்பாக பழத்தை கொடுக்குறோம். அதில் ஒட்டு போடலன்னா நம்ம இனிப்பாக பழத்தை கொடுக்க முடியாது, நம்ம பழம் வந்து புளிப்பாக இருக்கும். நம்ம வந்து அங்கே ஆலிவ் ட்ரீன்னு சொல்லியிருக்கு. அந்த ஆலிவ் ட்ரீ வந்து ஒன்று காட்டொலிவ மரம் இருக்குது, இன்னொன்று நல்ல ஒலிவ மரம் இருக்குது. நல்ல ஒலிவ மரத்தில் அந்த சில கிளைகள் வந்து கீழ்ப்படியாதனால் அவிஸ்வாசத்தினால ஆண்டவர் அந்த கிளையை வெட்டி போட்டுட்டார், வெட்டி கீழே கிடக்கு. இப்போ வந்து ஒரு காட்டொலிவ மரத்துலேருந்து ஒரு கிளையை வெட்டிட்டு அதில் கொண்டு போய் ஒட்ட வச்சிட்டார் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அதனால் நீ வந்து பெரும் பாராட்டாத, அது அவிஸ்வாசத்தினால முறித்து போடப்பட்டது. 20 வாசிக்கலாம்.
நல்லது, அவிஸ்வாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டுமை சிந்தையாயிராமல் பயந்திரு.
இதோ அது அவிஸ்வாசத்தினாலே, அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதனாலே வெட்டப்பட்டாங்க. கிபி 70 தீத்து வந்து அழிச்சு போட்டுட்டான், உலகம் எங்கிலும் சிறடிக்கப்பட்டாங்க, யூதர் கிளையானது வெட்டப்பட்டது. இப்போ என்ன செய்யறா, பெந்தகோச நாளில் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு நம்ம போயிட்டு அந்த மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு இப்போ நம்ம கனி கொடுக்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ தயவா, உனக்கு ஆண்டவர் தயவு பாராட்டியிருக்கிறார், நீ வந்து அந்த மரத்தில் ஒட்டப்பட்டு நீ கனி கொடுத்து கொண்டிருக்கிறாய், அவங்கள ஆண்டவர் வெட்டி போட்டுட்டாரு, ஆனால் நீனும் அதே மாதிரி கீழ்ப்படியாமல் போனால் உன்னையும் ஆண்டவர் வெட்டி போடுவார் அப்படின்னு சொல்கிறார். வசனம் வாசிக்க நம்ம நேரம் கிடையாது, முக்கியமான பகுதியை வாசிக்கலாம். 23 வாசிக்கலாம்.
அன்றியும் அவர்கள் அவிஸ்வாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள், அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார்.
அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஃபார் காட் இஸ் ஏபிள் டு கிராப் தம் இன்னக்கேன். இந்த ரெண்டு பேரும் பயங்கரமான விரோதிகள், ஜென்ம விரோதிகள். இவங்க சேர்றது ஒட்ட வைக்கப்படுவது கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் நம்ம நினைப்போம். அந்த ஆள்கிட்ட பேச்சே கிடையாது, லைஃப் லாங்காக பேச்சே கிடையாது, ஜென்ம விரோதி. அவங்களையும் ஆண்டவர் ஒட்ட வைக்க முடியும், ஹல்லேலூயா. அவங்களும் ஒன்றா சேர முடியும், ஃப்ரெண்டாக மாற முடியும், பைபிள் அப்படி சொல்லுது. அவங்கள ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வைக்க முடியாது. இஸ்ரேல் என்னும் கிளையானது வெட்டப்பட்டது, அது இன்னும் அது 1800 வருஷமா 900 வருஷமா அது வெட்டப்பட்டு கிடக்குது. திருப்பி அதை ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இங்க ஜென்ம விரோதி அவங்க எப்படி நம்மகிட்ட இணக்கமா வருவாங்க? அது ஆண்டவர் செய்ய முடியும். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பாருங்க, நல்ல ஒலிவ மரத்தில் அதான் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அவங்க வெட்டப்பட்டாங்க. அவங்க வெட்டப்பட்டு காட்டொலிவ மரமாகிய நம்ம ஒட்ட வைக்கப்பட்டுட்டோம், ஒட்ட வைக்கப்பட்டு நம்ம கனி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கீழ்ப்படியாமல் போனால் நம்மளை வெட்டிட்டு அந்த கீழே கிடக்கிற கிளையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் ஒட்டம் வைக்க முடியும். அதுதான் 144,000. அந்த கிளை கீழே கிடக்குது, எத்தனையோ வருஷமாக கீழே கிடக்குது அது இன்னும். ஆனால் நம்ம அதிலிருந்து கனி, நம்ம இஸ்ரவேல் ஜனங்களும் ஒட்ட வைக்கப்பட்டோம், நம்ம பழைய ஏற்பாடோடு நம்ம ஒட்ட வைக்கப்பட்டோம். நம்ம வந்து மேரேஜ் மூலமாக, அந்த ரூத்து மேரேஜ் மூலமாக போவாசோடு கூட சேர்ந்துட்டா, அவள் இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம், இஸ்ரவேலில் ஒரு பாகமாய் மாறிவிட்டாள், அவள் கனி கொடுக்கிறாள். இதோ என்றால் ரூத் அப்படி வருகிறார், ராகாப் அபிதமாக வருகிறார். ராகாப் ஒரு எமோரிய பெண், அவள் போய் யூதா கோத்திரத்தில் மேரேஜ் பண்ணி, அதே போல் மேரேஜ் நிமித்தமாக நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். இதோ அவங்கள இப்போ நம்ம கீழ்ப்படியாமல் போனால் நம்மளை வெட்டி போட்டுட்டு காட்டொலிவு மரத்தை வெட்டி போட்டுருந்த சுய ஒலிவு மரத்தை தேவன் மறுபடியும் ஒட்ட வைப்பார். ஆண்டவர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, நம்மக்கிட்ட திரும்பிச்சாரு, ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளுகிறார். இனிமேட்டு என்ன செய்வார்? மனவாட்டியை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த சோபனங்கள் எல்லாம் கீழ்ப்படியாமல் போய்விட்டது. அதை ஆண்டவர் வெட்டி போட்டுட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் ஒட்ட வைப்பார். ஹல்லேலூயா. அதுதாங்க பவுல் சொல்றாரு. அதனால நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இதை ஆண்டவர் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களோடு தேறுவார். அவங்க வார்த்தையை விசுவாசிப்பாங்க. கிறிஸ்து என்ற மரத்திலே அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். ஆமீன். அதான் 25 வசனத்தில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் அவங்களுக்கு பிளைண்ட்னஸ் இருக்கும், அவங்களுக்கு இருதயம் கடினப்பட்டிருக்கும், அவர்கள் குருடராக இருப்பார்கள். ஆனால் பின்பு அந்த இஸ்ரவேலர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பரிசுத்த பவுல் 11 அதிகாரத்தில் சொல்லிக்கிட்டே போகிறார். இப்பொழுது நம்ம வந்து புறஜாதிகள், விக்கிரங்களை வழிபடுறவங்க, அஞ்ஞான மார்க்கத்தை நம்ம போய் இன்னைக்கு சுயஜனங்களோடு ஒட்ட வைக்கப்பட்டுட்டோமே. ஆண்டவர் வந்து நம்மளை ஒட்ட வச்சிட்டாரு, அவங்கள வெட்டி போட்டுட்டு நம்மளை ஒட்ட வச்சிட்டாரு. இப்போ என்ன செய்யறோம்? சாபனங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால இதை வெட்டி போட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் ஒட்ட வைப்பார், அவர்கள் மறுபடியும் கனி கொடுப்பார்கள். அதுதான் 144,000. இன்னும் அதை குறித்து விளக்கமாக சொல்லணும்னா அந்த யோசேப்பை குறித்து பைபிளில் ரொம்ப அருமையாக போட்டிருக்கு. யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தன் மனைவி பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் கொஞ்சம் உள்ளே போங்க, நான் பிரைவசியாக நான் வந்து ஏன் அவங்கக்கிட்ட பேசணும், அதனால் நீ கொஞ்சம் உள்ளே போயிரு அப்படின்னு மனவாட்டியை சொல்லுகிறான். 45:1-2 வாசிக்கலாம்.
அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள்.
சரி, யோசேப்பு வந்து இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறான். ஜோசப் வாஸ் எ பெர்ஃபெக்ட் டைப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ யோசேப்பு என்ன செய்கிறான் என்றால், பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, சொல்கிறான் பெஞ்சமின் கூட்டிகிட்டு வந்தால் தான் மறுபடியும் தானியம் வாங்க வர முடியும், என் முகத்தை பார்க்க முடியும். அதனால் பெஞ்சமின் அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே தாய் பெத்த பிள்ளை, ஒரே தாய் பெத்த பிள்ளை பார்க்கும் பொழுது அவனால் அழுகை அடக்க முடியல. பின்பு என்ன, வெளியே வீட்டுக்குள்ளே போயிட்டு அழுதுட்டு முகத்தை தொடச்சிட்டு கழுவிட்டு அதுக்கு பிறகு வர்றான். அவ்வளோ பாசம் உள்ளவன் இயேசு கிறிஸ்து, அவ்வளோ பாசம் உள்ளவர். உங்களை மனவாட்டியாக நேசிக்கிறார், நேசிக்கிறார். நீங்கள் ஆசினாத்து உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அவர் தம்பியும் அதிகமாக நேசிக்கிறார். அவர் தம்பி தான் பெஞ்சமின், அதுதான் 144,000. உங்களையும் நேசிக்கிறார், அவனையும் நேசிக்கிறார். யோசேப்பு ரெண்டு பேரே நேசிக்கிறான். அதனால் நமக்கு ஆஸ்னத்தை அவன் விவாகம் பண்ணினான், ஆஸ்னத்தை ரொம்ப நேசிக்கிறான். அதே சமயத்தில் அதுக்கு ஈக்குவலாக அந்த தம்பியும் நேசிக்கிறான். அந்த தம்பி இப்பொழுது பெஞ்சமின், ஒரே தாய் பெத்த பிள்ளை, இப்பொழுது அவன் வந்திருக்கிறான். வந்தப்போ அவனை அழுகையை அடக்கி வைக்க முடியல. அதனால் வீட்டுக்குள்ளே போய் அழுதுட்டு வர்றான். இன்றைக்கி நம்ம அந்த நேரத்தில் இருக்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. 1948 வந்திருக்கிறாங்க. இந்த பென்காம் என்ன சொல்கிறார்? 1946 மே மாதம் 7 கத்துடைய தூதனானவர் கிரீன்ஸ்மில் என்ற இடத்துல அந்த குகையிலே கத்துடைய தூதனானவர் சந்தித்தார். வெளிச்சம் வந்தது, வெளிச்சத்திலேருந்து கத்துடைய தூதனானவர் வந்து, உனக்கு நான் ஹீலிங் கிட்ஸை கொடுக்குறேன், உலகமெங்கிலும் நீ போவாய், உன் செய்தி உலகமெங்கிலும் போகும். இப்படி கமிஷனை கொடுத்து, அந்த 2 கொடுத்து, அவருக்கு என்னைக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டதோ அதே நாளில் தான் இஸ்ரவேல் நாடு பிரகடனம் பட்டப்பட்டது, இஸ்ரவேல் நாடு உருவானது. அங்கே ஒரு உடன்படிக்கையை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களுடைய நாட்டை கொடுத்தார்கள். அதனால பாருங்க, எந்தைக்கு இங்கே வந்து வந்ததோ அதே நாள் தான் நகோமியும் ரூத்தும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வருகிறாங்க. அதனால நம்ம நம்ம ப்ராமிஸ் வேர்டுக்கு வந்திருக்கிறோம். இதோ அவங்க தங்களுடைய ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்பொழுது அவங்க தங்களுடைய சொந்த தேசத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க இன்னும் பிளைண்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டு சாட்சி வரும் பொழுது தான் அந்த பிளைண்ட்னஸ் அவங்கள விட்டு போகும். யோசேப்புக்கு என்ன செய்ய அந்த ரெண்டு சாட்சிகள் வந்து வெளிப்படுத்தும் பொழுது இதோ என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹி வாஸ் ரெஃப்ரைனிங் ஹிம்செல்ஃப், அழுகையை அடக்கி வைக்க முடியலை. பட் தென் ஹி ஹிட் த பாயிண்ட், ஹி குட் நாட் ரெஃப்ரைன் ஹிம்செல்ஃப் எனி லாங்கர். பின்பு அவனால் அடக்கி வைக்க முடியாதுன்னு ஆகிப்போச்சு. பெஞ்சமின் வாஸ் சேயிங், பெஞ்சமின் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாமே யோசேப்பு ரொம்ப கடினமான ஆள், ரொம்ப கோபக்காரர்ன்னு சொன்னீங்க, ரொம்ப அன்பாக பேசுகிறாரு, என்கிட்ட அன்பாக பேசுகிறார், கத்த மகனே கத்தர் உண்மையில் கிருபையாக இருக்க கடவர்னு சொல்கிறாரு, என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு, எல்லாரையும் வரிசையாக வச்சுருக்கிறாரு, ரூபன்லேருந்து பெஞ்சமின் வரைக்கும் வரிசையாக வச்சுருக்கிறாரு, எப்படி நம்மக்கிட்ட அன்பாக பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. 30 வசந்த வாசிக்கலாம், 31.
பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜன வையுங்கள் என்றான்.
சரி, தொடர்ந்து வாசிக்கலாம்.
எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தருக்கு அருவறுப்பா இருக்கும், ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவளுக்கு தனிப்படவும் அவனோடு சாப்பிடுறது எகிப்தருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவருக்கு பங்கிட்டு அனுப்பினான். எல்லாருடைய பங்குகளை பார்க்கலாம், பெனியமீனுடைய பங்கு 5 அதிகமாக.
அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு அக்யூரேட்டா நமக்கு பார்க்க நேரம் இல்லை. நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 43:29-34 வரைக்கும் வாசிக்கும் பொழுது எல்லாத்தையும் சாதாரணமா பழகிறான். நல்லா பெஞ்சமின் சொல்றான், நீங்க அவர் ரொம்ப மோசமான ஆளு, ரொம்ப கோபக்காரன்னு சொன்னீங்க, ரொம்ப அன்பா பேசுறாரு, ஆனா அழுகையை அடக்கி வச்சுக்கிட்டு அதே போல் தான் இன்னைக்கு இருக்கு. நீங்கள் சுயஜனங்கள் 48 வந்துட்டாங்க, தங்களுடைய சொந்த தேசத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு சொந்த பணம் இருக்கு, சொந்த பணம் இருக்குது, யூஎன்ல அவங்க ஒரு மெம்பராக இருக்கிறாங்க, யுனைடெட் நேஷனில் அவங்களுக்கு மிலிட்ரி இருக்கிறது, எல்லாம் இருக்குது, அவங்கள யாரும் ஜெயிக்க முடியலை, அவங்க எல்லாம் ஒரு நாடு, இஸ்ரேல் நாடு, அது ஒரு நாடாக உலகத்தில் மாறிவிட்டது. ஆண்டவர் அவங்க கூட டீல் பண்ணிகிட்டு இருக்கிறார், அவங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குறார். 67 6 யுத்தத்தில் எல்லா நாட்டையும் சுற்றி இருந்த நாட்டெல்லாம் பிடிச்சிட்டான், 6 வாரில் ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்கிறார். எப்படி யோசேப்பு இவங்க வந்த உடனே இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இவங்ககிட்ட நல்லா பழகி பேசிக்கிட்டு இருக்கார், ஆனால் அவங்க கண் இன்னும் திறக்கலை. அதே போல் இன்னைக்கு அவங்க கூட ஆண்டவர் டீல் பண்ணுறாரு, ஆனால் அவங்க கண் இன்னும் திறக்கலை. பெஞ்சமின் சொல்கிறான், எந்த போல் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க, அவர் நல்லா பேசுகிறாரு, ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. அதே போல் ஆண்டவர் இன்றைக்கி சுயஜனங்கள் மேலே அன்பாக இருக்கிறார், ஆனால் அழுகையை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கார். அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துக்கு அவர் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அழுகையை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதே தான் இப்போ நடக்கும். அதனால் ஒருல எப்போ வெளிப்படுத்தணும் எப்போ வெளிப்படுத்தணும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவங்ககிட்ட இப்போ அன்பாக இருக்கிறாரு, அவங்கள ஆசீர்வதிக்கிறார், அவங்களுக்கு ஜெயத்தின் மேலே ஜெயத்தை கொடுக்கிறார். இருந்தாலும் அவங்களுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படலை. பின்பு கடைசியாக என்ன செய்கிறார் என்றால், அந்த 45 வரும் பொழுது இதை தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு என்ன சொன்னு, நான் கொஞ்சம் பிரைவசியாக பேசணும், நீ பக்கத்தில் இருக்கக்கூடாது. You go in the palace for a little time. அதனால நான் வந்து என் சகோதரமாகிட்ட பிரைவேட்டாக பேச வேண்டியதாக இருக்கிறது. நீ வந்து அரண்மனைக்கு உள்ள பேர், நான் வந்து பேச போகிறேன் அப்படிங்கிற. பாருங்க, இப்பொழுது யோசேப்பு இருக்கிறார், அதான் பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார், பெஞ்சமீன் இருக்கிறான், இதோ மணவாட்டி இருக்கிறான், 3 இருக்கிறாங்க இப்போ இந்த டைமில். இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார், மைச்சி ஏஞ்சலாக வந்திருக்கிறார், ஒரு பக்கத்தில் தம்பி, ஒரு பக்கத்தில் மனைவி, ஒரு பக்கத்தில் கூட பிறந்த ஒரே தாய்க்கு பிறந்த மகன் அந்த பெஞ்சமின், அவன் மேலே பாசம் அதிகம் இருக்கிறது, ஆனால் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார். சீக்கிரம் வெளிப்படுத்தணும், அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்மக்கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்மளை கொஞ்சம் நீ வந்தா அவங்ககிட்ட ப்ரைவேட்டாக பேசணும். அதனால் நீ அரண்மனைக்குள்ள போயிரு. அதே போல் நம்மளை அரண்மனைக்கு அனுப்பிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த போவார். என்ன டைமில் இருக்குன்னு பாருங்கள். வேத வாக்கியம் எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்கள். யூ கோ இன் த பேலஸ் ஃபார் எ லிட்டில் டைம். நீ கொஞ்ச நேரம் நீ பேலஸ்ட் போ. நான் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய சகோதரமார்களுக்கு நான் வந்து தனிப்பட்ட பிரகாரமாக பேசணும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த டைமில் இருக்கோம். டைம் எப்படி வந்துட்டு பாருங்க. மணவாட்டி மேலே வேடுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுது தான் 144,000 பேர் அங்கே மீட்கப்படுவார்கள். இது வந்து 7 எக்காலம். நமக்கு 7 சீல், அவங்களுக்கு 7 ட்ரம்பட். நமக்கு அந்த 7 ட்ரம்பட் வரும்பொழுது நம்ம மேலே போயிடுவோம். அவங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். யோசேப்பு எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்பொழுது காட்டு ஒலிவு மரத்தை வெட்டி போட்டுட்டு சுய ஒலிவு மரத்தை கொண்டு ஒட்ட வச்சிருவார். இவ்விதமாக பவுல் அங்கே சொல்லியிருக்கிறார். அதன் பின்பு என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்னைக்கு உலகமானது அழிக்கப்படும். இன்னைக்கு பாருங்க, இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களை சபிக்கிறவளை சபிப்பேன், உங்களை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12:3 4 சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எந்த கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுதோ அந்த கண்ட்ரி ஆசீர்வதிக்கப்படும். அமெரிக்கா ஏன் ஆசீர்வதிக்கப்படுது? அவங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணதுனால. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டது? எல்லாரும் சேர்ந்தால் இஸ்ரேல் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணதுனால. அதெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கிறவளே ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவளே சபிப்பேன். இப்போது இந்தியா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பேப்பரில் நான் வாசிக்கேன். அதனால் அருமையானாலே இந்தியா ஆசீர்வதிக்கப்படணும்னா அங்கே சப்போர்ட் பண்ணணும். இப்பொழுது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி செய்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டிக்கு அகைன்ஸ்டாக ஒரு பக்கத்தில் இருக்குது, ஆனால் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு நல்ல காரியமாக இருக்கு, பாராட்ட வேண்டிய காரியமாக இருக்கு. அதனால் பாருங்கள், எல்லா நாடுகளும், அமெரிக்கா சில நேரத்தில் அகைன்ஸ்டாக மாறுது. நீங்கள் வந்து பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு கொடுக்கறதுக்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டும், ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின் பொழுது அமெரிக்கா வந்து அகெயின்ஸ்டாக வருது. அப்போ அமெரிக்கா சபிக்கப்படும். இப்போ என்ன சொன்னால் எல்லா நாடுகளும் இஸ்லாம் கண்ட்ரீஸுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. ஜெர்மனி, இங்கிலாந்து எல்லாமே, எல்லா நாடுகளும் எல்லாம் ஏன் வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணுது? அங்கிட்டேருந்து சீப்பாக பெட்ரோல் கிடைக்கும். அந்த அரபிக் நாட்டில் தான் பெட்ரோல் இருக்குது. கச்சா எண்ணெய் வாங்கணும்னா அவங்ககிட்ட தான் வாங்கணும். பெட்ரோல் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. அதனால் அவங்ககிட்டருந்து தான் பெட்ரோல் வாங்கணும். இதுக்காக அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அங்கே தான் சப்போர்ட் பண்ணுது. அவங்க தீர்மானம் போட்டிருக்கிறாங்க பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு கொடுக்க வேண்டும். ஆனால் நியாயம் எங்கே இருக்குது? யூதர்கிட்ட இருக்குது. இப்போ இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. இப்படி எந்த நாடு அங்கே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அதனால் பாருங்கள், இப்போ உலகத்தில் நாடுகள் வந்து ஒருவேளை போஜனத்துக்காக ஏசா வந்து அவன் சேசர புத்த பாகத்தை விற்று போட்டான். அதே போல் இவங்க பெட்ரோலுக்காக, டீசல் பெட்ரோல் கச்சா எண்ணெய்க்காக அவங்க வந்து முஸ்லீம் கண்ட்ரியை சப்போர்ட் பண்ணுறாங்க, அரப் கண்ட்ரிஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும் பொழுது இதை எதுக்காக? இவங்க ஒரு சுய லாபத்துக்காக. அங்கேருந்து பெட்ரோல் கிடைக்குதே, நமக்கு பெட்ரோல் இல்லாமல் நம்ம நாட்டை நடத்த முடியாது, அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாமே பாருங்கள் ஒரு சுயநலத்துக்காக தான். எங்கே நீதி இருக்குது, நியாயம் இருக்குன்னு பார்க்கல. கத்தர் எங்கே இருக்கிறார்? இஸ்ரேல் ஜனங்களோடு இருக்கிறார். இதை அறியாமல் சப்போர்ட் பண்ணும்பொழுது கடைசியில் என்ன ஆகும்? இது வேர்ல்டு வார் அது வரும். கடைசியில் இந்த யுத்தமானது வேர்ல்டு வார், அது 3rd ஐயோ. இப்போ 2 இருக்கிறது. 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. அப்பொழுது எழுத வேண்டும் என்றிருந்தேன். 7 இடிமுறை சொன்னவளை எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். 7 thunders attacked their voices. அனாயிண்டட் ப்ரீச்சர் என்ன செய்கிறாங்க? இந்த சாரத்துக்குரிய செய்தியை ஆதியாகமத்தின் வெளிப்படுத்தல் வரைக்கும் தீர்க்கதரிசி செய்தி எல்லா ரெவலேஷனை ப்ரீச் பண்ணுறாங்க. 7 thunders இப்பொழுது அது என்ன செய்யும், நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வரும். ஆனால் என்ன செய்யறதுனா இன்னொரு இது இருக்கிறது, இன்னொரு மவுத்து இருக்கிறது, அது என்ன செய்து ஜனங்களை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்குறது. வெளிப்படுத்தல் 16:12 வாசிக்கும் பொழுது, பின்பு வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீசன் வாயிலிருந்து தவளைக்கொப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமில்ல ராஜாக்களை சர்வ வல்லமுடைய தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. பாருங்க, இந்த தவளைக்கொப்பான அசுத்த ஆவிகள், பொய்யின் ஆவிகள், இந்த ஆவிகள் புறப்பட்டு என்ன செய்யறது என்றால் பூலோகமெங்கில் உள்ள ராஜாக்களை, பூமியின் ராஜாக்களை தான் வேல்டு பயிர்வார், எல்லாரையும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படி, தேவனுடைய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அதனால் இந்த ஆவிகள் என்ன செய்யுது, இந்த ரோமில் இருந்த அந்த ஆவிகள் வந்து புறப்பட்டு போய் எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிறது, எல்லா ராஜாக்களையும் கூட்டி சேர்க்கிறது, என்னது தேடு வேல்டு வார்க்கு கூட்டி சேர்க்கிறது. இப்பொழுது அந்த பொய்யின் ஆவி எல்லாம் டிர்னிட்டி, உலகமே டிர்னிட்டி, ரோமங்க தோலிக்கு டிர்னிட்டி, சிஎஸ்ஏ ப்ரோட்டஸ்டன்ட் டிர்னிட்டி, பெந்தகோஸ் டிர்னிட்டி, எல்லாமே டிர்னிட்டி. தவளைக்கொப்பான அசுத்த ஆவிகள், பொய்யின் ஆவிகள், டிர்னிட்டி ஸ்பிரிட்டு, பொய்யின் ஆவி. இந்த டிர்னிட்டியில் தான் எல்லாம் ஐக்கியமாகறாங்க. உங்கள் சொந்தக்காரங்களை எடுத்து பாருங்க, எல்லா கிறிஸ்தவங்களும் டிர்னிட்டி தான், எல்லாருக்கும் பொதுவான டாக்டின் டிர்னிட்டி, பிதா குமாரன் பசுத்தாவி, அதெல்லாம் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸில் ஒன்றா சேர்றாங்க. எல்லாமே இந்த அசுத்தாவிகள், தவளைக்கப்பான அசுத்தாவிகள் எல்லாம் ரோமிலேருந்து வந்து எல்லாம் ரோமோடு கூட ஐக்கியப்படுகிறது, மிஸ்ரி பாபிலோனோடு ஐக்கியப்படுகிறது. அந்த மிஸ்ரி பாபிலோனுடைய அழிவு, பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும், அசுத்தாவிடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவறுப்புள்ள பறவைகளின் கூடும் ஆயிற்று. அவருடைய வேசித்தனத்தின் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்கள் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யமான்கள் ஆனார்களே. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீ அவனுடைய பாவனுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாருங்க, வெளிப்படுத்தல் 18:6 நம்ம வாசிக்கணும். அதனால் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது எதுக்காக, அந்த அர்மகதோன் யுத்தம், அர்மதேடு போவோம், 3வது ஐயோ. அந்த 3வது ஐயோ 7 எக்காலத்திலே 3 ஐயோ அடங்கி இருக்கிறது. அதான் வெளிப்பன் மல்கியா 4:1 சூளையை போல எரியும் காலம் வரும், துன்மார்க்கர் அனைவரும் துரும்பாயிருப்பார்கள், அக்கிரமக்காரர் அனைவரும் வந்து அங்கே சுட்டரிக்கப்படுவார்கள். சூளையை போல உலகமெங்கிலும் அது அழிய போகும். எத்தனையோ உலகத்தை, எத்தனையோ 1000 உலகத்தை அழிப்பதற்கு அணு ஆயுதங்களை தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உலகமே வந்து அணு ஆயுதங்கள் தயாரித்து வச்சிருக்கு. எத்தனையோ உலகத்தை அழிக்கலாம், எத்தனையோ 1000 உலகத்தை அழிக்கக்கூடிய போதுமான அங்கே குண்டுகள் இருக்கிறது. அதனால் சூளையை போல எரியும் அர்மகதோன் யுத்தம் வருகிறது. இதெல்லாமே 7 எக்காலத்தில் அடங்கி இருக்கு. பின்பு என்ன செய்து, கடைசியாக வாசு இந்த வசந்த வாசு முடிச்சிடலாம். 11:15 வெளிப்படுத்தல் 11:15
7 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ராஜ்யங்களாக,
7 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குள்ளே ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களில் ராஜ்யம் பண்ணுவார். சாத்தானுக்கு ஒரே ஆசை உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். சாத்தான் wanted to be the king of the world. He wanted to enthrone as God. அவன் தேவனாக ஆராதிக்கப்பட வேண்டும், அவன் ராஜாவாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுக்கு ஆண்டவர் 7 அனுமதிக்கு சித்தம் கொடுக்கிறார். முதல் 3 வருஷத்தில் 2 சாட்சிகள் வருகிறாங்க, பின்பு 146 முன்வைக்கப்படுகிறார்கள். பின்பு 3 வருஷம் அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியும் காளிக்கையும் ஒளிய பண்ணுவார். அதனால் அவன் பலியை ஒளிய பண்ணுவான். யூதர்கள் பலி செலுத்துவார்கள், பின்பு பலியை பலியை நிறுத்திவிட்டு தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லுவான். ரெண்டு தோசம் இங்கே 2004 அவன் ஆராதிக்கப்படுவது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ, அதற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறார்களும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவனாக காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். தேவ டெம்பிள் கட்டப்படும் அப்பொழுது அவன் தன்னைத்தானே தேவனாக காண்பான். Satan wanted to be enthroned as God. அவன் தேவனாக அவன் வர வேண்டும், அவன் பூமிக்கு ராஜாவாக வர வேண்டும் என்று நினைக்கிறான். இதோ அவனுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. பின்பு தானியேல் 9:27 இதோ அவன் மேலே என்ன அந்த அங்கே வாதையானது அவன் மேலே சொரியும் என்று சொல்லுவான். அவன் அழியும் மட்டும் அவன் மேலே சொறி. தேவன் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலும் தன்னுடைய நாசியின் சுவாத்தினாலும் அவனை நாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அருமையானுள்ள அது இந்த 7 chambers வந்து என்ன செய்கிறது, பின்பு அது தேர்ட் வேர்ல்டு வாரை கொண்டு வருகிறது. அதன் பின்பு தேர்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே சாய்ப்பார். ஏடன் வில் பி ரெஸ்டோர்டு. ஆண்டவர் உலகத்தை ஏதேனாக மாற்றி 1000 ஆளுகை செய்வார். அதனால் கிரைஸ்ட் அந்த அங்கே அவருடைய பிரைடு வந்து அங்கே அவரோடு கூட 1000 ஆளுகை செய்வார்கள். வெளிப்படுத்தல 26 வாசிக்கும் பொழுது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் கிறிஸ்துவுடனே கூட ஆசாரியராயிருந்து 1000 ஆளுகை செய்வார்கள். நல்லா வேத வாக்கியமும் நிறைவேற வேண்டும். இப்பொழுது அந்த நேரத்தில் நம்ம இருக்கும், நம்ம 7 chambers இருக்கும். 7 chambers ரேச்சரில் ஆரம்பித்து மில்லினியத்தில் முடிவடையுது. 4 காரியங்கள் அதில் அடங்கியிருக்கு. இந்த இதெல்லாம் நிறைவேற வேண்டிய நேரம், எந்த நேரத்தில் அந்த சமத்து வரும் தெரியாது. அதனால் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இமைப்பொழுதிலே ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, கண்ணை மூடிட்டு திறக்கக்குள்ளால நம்ம மேலே இருக்கும். எத்தனை பேர் அதை எதிர்பார்க்குறோம். ஒருவேளை இன்னைக்கு கூட வரலாம், நாளை கூட வரலாம். சவுட் வந்து விட்டது, வாய்ஸ் வந்து விட்டது. நம்ம ட்ரம்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். சில ஜனங்களுக்கு, படித்த ஜனங்களுக்கு கூட எவ்வளவு சொன்னாலும் ஒன்றும் ஏற மாட்டேங்குது. பார்த்து 20 செய்தியில் இருக்கிறேன், செய்தியில் தீக்கத்தை செய்தியை விசுவாசிக்கிறேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் அவங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தி வச்சுக்கிறார். புத்தி இல்லாத கனிகள், இந்த புத்தி இல்லாத கனிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தாங்களும் வந்து பரிசுத்தாயி பெற்றிருக்கோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. 10 Virgins இங்கே பிரசங்கத்தில், ஈவினிங் பிரசங்கத்தில் நீங்கள் கேட்டுருக்கீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்களும் பரிசுத்தாயி பெற்றிருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான பரிசுத்தா உண்மையாகவே அவங்க பரிசுத்தாவியை பெறலை. போலீஸ் வெர்ஜன், அவங்க வந்து உபத்திர காலத்துக்கு போகிறாங்க. தே ஆர் லீவிங் இன் செல்ஃப் எஸ்டிமேஷன் அண்ட் நாட் கம்மிங் டு கெட் த ரியல் திங் விச் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். செல்ஃப் எஸ்டிமேஷன், தங்களை தாங்களே நம்ம பரிசுத்தாயி பெற்றிருக்கிறோம். இதில் இருக்க என் டைம் பாஸ்டர் நினைச்சுவார், நம்ம பரிசுத்தா வீட்டுக்கோ, நம்ம தான் பெரிய பாஸ்டர். நல்லா என் டைம் பாஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம தான் மெசேஜில் இருக்கோம், நம்ம ராப்சரில் போகிறோம். இது வந்து ஃபூலிஸ் வெர்ஜன். அவங்க செல்ஃப் எஸ்டிமேஷன், ரியலாக ஹோலி ஸ்பிரிட் பெறல. எப்படி அவங்க ஹோலி ஸ்பிரிட் பெறல? தே ஹாவ் நோ எவிடன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இன் தர் லைஃப். அவங்களோட லைஃப்பை கொண்டு வார்த்தையில் அவங்களுக்கு அங்கே அத்தாட்சியும் இல்லை, அவங்களுக்கு அங்கே ஐடென்டிஃபிகேஷன் அடையாளப்படுத்தலும் இல்லை. தே ஆர் கோயிங் டு கிளைமிங் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் வித்தவுட் ஐடென்டிஃபிகேஷன். தேவனோடு வார்த்தையோடு அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. அப்படி இல்லாமல் தங்க ரேப்சரில் போயிடுவோம், ரேப்சரில் போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. வித்தவுட் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் காட் இன் தர் லைஃப். அவங்களுடைய வாழ்க்கையில் கன்ஃபர்மேஷன் இல்லை. வரிசையாக சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு நம்ம எவ்வளோ சிம்பிளாக கற்றுக் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. 1 படித்த பிள்ளைக்கு தெரியும் நம்ம சொல்கிற சத்தியம். அந்த அளவுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னாலும் யாராவது, ஏன்னா அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இல்லை, அவங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை. ஆனாலும் அவங்க நான் ரேப்சரில் போயிடுவோம், ரேப்சரில் போயிடுவோங்கிற இந்த பாஸ்டர்கள்லாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு லைஃப்பில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா, ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா, உனக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, உனக்கு பைபிள் வசனம் உன் லைஃப்பை டெஸ்டிஃபை பண்ணுறான், உன் மெசேஜ் எப்படி இருக்குது? பாருங்க ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ் அந்த நினைச்சாங்க அவங்க எண்ணெய் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் கொளுத்துறாங்க அணைஞ்சு போகுது. அதே போல தான் இவங்க அந்த நேரத்தில் அணைஞ்சு போகும். அவங்க இப்பவுமே நமக்கு இன்றைக்கி ஐடென்டிஃபிகேஷன் நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கும். நம்ம ஆதியாகமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்து நம்ம லைஃப் கரெக்டாக மேட்ச் ஆகுது, நம்முடைய மெசேஜ் மேட்ச் ஆகுது. நம்ம வந்து வாய்ஸ் வெர்ஜின், ஹல்லேலூயா. நம்ம வாய்ஸில் வந்திருக்கோம், நம்ம ட்ரம்புக்காக காத்திருக்கோம். ட்ரம்ப் வரும் பொழுது கண்ணிமை பொழுதிலே மறுரூபமாக, உடனே அங்கே ரெண்டு சாட்சிகள் வருவாங்க, 144,000 பேர் கண் திறக்கப்படும். ஆண்டவர் நம்மளை டிஸ்மிஸ் பண்ண பிறகு பெஞ்சமீன்கிட்ட வர்றார், லிட்டில் பெஞ்சமீன் இப்பொழுது காத்திருக்கிறார். ஆண்டவர் இப்போ அழுகையை அடக்கி வைத்து கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தாமல் அடக்கி வைத்து அவங்கள ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கார். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறார், அவங்கள நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறார், அவங்களுக்கு தானியத்தை கொடுக்குறார், கொண்டு வந்த பணத்தையும் கோணியில் போட்டு அனுப்பிடுறாரு, எல்லாமே செய்கிறார். ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்னும் அவங்க கண் திறக்கப்படலை. நம்ம மேலே போகாத பட்சத்தில், ஆஸ் நேத்தை டிஸ்மிஸ் பண்ணாத பட்சத்தில், அவருடைய நேச மனவாட்டியை பேலஸில் அனுப்பாத பட்சத்தில், அவர் அவங்ககிட்ட போய் ப்ரைவேட்டாக பேச மாட்டார். கொஞ்சம் ப்ரைவேசி வேணும். நீ வந்து உள்ள பேர், நீ அரண்மனைக்குள்ள பேர். இதோ அந்த நேரத்தை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். காட்டொலிவ மரமானது இதோ என்ன சொன்னால் வெட்டப்பட்டு சுய ஒலிவம் கிளையானது ஒட்டப்பட வேண்டும். போவாஸ் வந்திருக்கிறார், இதோ ரூத்த வேகம் பண்ணிவிட்டார், நகோமிக்கு வந்து அந்த லேண்டை அவர் ரெடீம் பண்ணி கொடுக்க வேண்டும். நம்ம ப்ராமிஸ் லேண்டில், ப்ராமிஸ் வேர்ல்டில் வந்திருக்கோம், ப்ராமிஸ் லேண்டில் வந்திருக்கிறாங்க. எல்லாமே மேட்ச் ஆகும். ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு நமக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. நல்லா 5th ட்ரம்பட் ஊதியாச்சு, 6th ட்ரம்பட் ஊதியாச்சு. 6 எக்காலங்கள் அவர்களை தங்கள் சொந்த நாட்டில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அவங்க 7 எக்காலத்துக்காக காத்துருக்காங்க, நம்மளும் 7 எக்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கோம். அதனால் நமக்கு என்ன சொல்லுகிறது, ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நம்ம அருரூபமாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம், நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். The lost trumpet. முக்கியமான செய்தி இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவோடைய ப்ரோக்ராமை பற்றி இப்பொழுது பேசியிருக்கிறேன். ஆபியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நம்ம எந்த நேரத்தில் வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்கிறார், உலகமானது எந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறது, சோபனங்கள் எங்கே வந்திருக்கிறது, ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ் எங்கே இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே தெளிவாக நமக்கு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அதில் எல்லாருக்கத்திற்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். சோத்திரம் 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 சோத்ரம். ஒரு கண்ணிமை பொழுதிலே நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். மரண பயம் எனக்கில்லையே, அணியாமையை நான் மகிமையின் சரீரம் என் சுதந்தி எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே த லாஸ்ட் ட்ரம்பட் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. மாதையா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்களுக்கு புக்கை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. நீர் இறங்கி வந்து புக்கை ஓப்பன் பண்ணியிருக்கு. நீர் ஒரு மனவாட்டியை மேலே எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள். கண்ணிமை பொழுதிலே அது நடக்கும். பின்பு ஆண்டவரை யூதர்களுக்கு உம்மை வெளிப்படுத்து. உலகம் அழியும், மில்லினியம் உலகத்திலே வரும், உலகத்தை ஏதேனாக மாற்றி நாங்கள் உம்மோடு கூட ஆளுகை செய்வோம். இவ்வளோ பெரிய கிரேட் ப்ராமிஸ் வைத்திருக்கிறேன். இந்த வெளிச்சம் கிரேட்டஸ்ட் லைட்ஸாக இருக்கிறது. இப்பொழுது இந்த லைட் ஆண்டவரை பிரகாசிக்கிறது. நாங்கள் இந்த வெளிச்சத்திலே களி கூறுகிறோம். நீர் உம்மை திரை நீக்கி வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அன்வைலிங் ஆஃப் காட், எங்களுக்கு உம்மை திரை நீக்கி வெளிப்படுத்தி இருக்கிறீர். பின்பு உம்முடைய சகோதரமார்களுக்கு நீர் வெளிப்படுத்தப் போகிறீர். லிட்டில் பெஞ்சமினுக்கு உம்மை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த நேரத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க, அதிலே ஆண்டவரே இன்ட்ரெஸ்டாக இருக்க எங்களுக்கு கிருபத்தார். அந்த நாளை, இந்த நாளிகையை நாங்கள் மிஸ் பண்ணாதபடி அதற்கு ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். கேட்குற செய்தி உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். இந்த ஊழியம் வருகையிலே முடிசூடப்படட்டும். அந்த ட்ரம்பில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட உதவி செய்யும். இயேசுவே, எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். சோத்திரம் ஆண்டவரே. இந்த மெசேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே தெளிவை தருவீராக. ஃபூலிஸ் வெர்ஜன்ஸ், இப்பொழுது ஆயில் வாங்க முடியும். இப்பொழுது கதவு திறந்திருக்கிறது. உள்ளே வரத்தக்கதாக, வார்த்தையோடு ஐடென்டிஃபை ஆக, வார்த்தையோடு ஆண்டவரே இன்விசிபிள் யூனியன் பெறத்தக்கதாக, நீர் தாமே கிருப தருவீராக. இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இதோடு சேர்ந்து உலகப்பரமான ஆசீர்வாதத்தை கூட்டித் தருவீராக, சுகத்தை தருவீராக, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களிலும் ஜெயத்தை தருவீராக. சாத்தான் எங்கள் வாழ்க்கையில தோல்வி அடைவானாக. இந்த வெளிப்பாடு அவனை தோல்வி அடைய செய்யட்டும். பாதாளத்தின் வாசல்கள் தாழ்ந்து போகட்டும். கர்த்தாவே, நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். ஆமே. சோ ஜீவாந்தவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்மளால் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடல் 336 எக்கால சத்தம் சரணங்கள் 1 3 5 சரணங்கள் 1 3 5 கால சத்தம் வாயில் தொன்னித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வாயில் தொன்னித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொன்னித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பின்னிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பின்னிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை சத்தம் வானில் தொன்னித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கல்லர்கள் பரவியாங்குமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கல்லர்கள் பரவியாங்குமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் வானில் துணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின்
படையெல்லாம் இங்கே ஒரு சில ஜப விண்ணப்பங்கள். எனது உடன் பணிபுரியும் நபர் வேல்முருகன் அவருக்கு மூளையில் கட்டி நிமித்தமாக சிகிச்சை பெறுகிறார். அவர் பரிபூர்ண சுகம் பெறவும் நார்மல் லைஃப் திரும்பவும் சபையார் ஜபிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சௌரி பியூலா பானுமதி கல்பாக்கம். இன்னொரு ஜப விண்ணப்பம். என் மகனுக்கு கடந்த சில நாட்களாக அதிகமான காய்ச்சலினால் மிகவும் அவதிப்படுகிறான். மேலும் சளி ஈர்மல் மற்றும் தொண்டை புண்ணவற்றினால் சாப்பிட முடியாமல் உடல் சோர்ந்து காணப்படுகிறான். இதிலிருந்து அவனுக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும்படியாகவும் அவனுடைய வேலைகளை அவனே எழுந்து செய்து கொள்ள முழு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் தரும்படியாக பொதுவர் சபையார் அனைவரும் ஊக்கமாக ஜபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சாரி சாரால் சார்லஸ் சோரன் ஜான்சனுக்கு இருக்கிற சளி ஈர்மல் ஜுரம் மற்றும் மேலும் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் கர்த்தத்தாமே எடுத்து போட்டு விடுதலையோடு சபைக்கு வந்து ஆரம்ப செய்யத்தக்கதாகவும் தன்னுடைய வேலைகளை செய்ய நல்ல பலத்தை தரும்படியாகும். மேலும் சோரி பியூலா பானுமதி சொன்ன ஜப விண்ணப்பத்தின்படி சோரன் வேல் முருகனுக்கு நல்ல சுகத்தை கத்தர் கட்டளையிடும்படியாக நாம் நேரம் ஊக்கமாக ஜபிக்கலாம். சோத்ரியம் கத்தாவே சோரன் வேல் முருகனுக்கு ஜபிக்கிறோம். அந்த சோனுக்கு இருக்க மூளையில் இருக்க கட்டியை நீ தாமே அப்புறப்படுத்துவீராக. உங்களுடைய காயப்பட்ட கரத்தை வைத்து பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு நார்மல் கண்டிஷனுக்கு மாற்றுவீராக கத்த பெரிய அற்புதத்தை செய்தல் சுகத்தை கட்டளையிட்டோம். டிவைன் ஹீலர் என்பதை அந்த வாழ்க்கையில் நிரூபித்து பெரிய அற்புதத்தை செய்தவர்களும் கத்தாவை துதிக்கும். சோரன் ஜான்சனுக்காக ஜபிக்கிறோம். அந்த சகோதரனுக்கும் கத்தா இருக்கிற சளி இருமல் ஜுரம் தொண்டை புனி எல்லாவற்றிலும் இப்பொழுதே பரிபூர்ண சுகத்தை தாரும், நல்ல பலத்தை தாரும், ஆகாரத்தை புசிக்கத்தக்கதான கருபை தாரும். தன்னுடைய வேலைகளை தானே செய்ய சபைக்கு வந்து ஆராதனை செய்ய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நல்ல சுகம் பலம் ஆரோக்கியத்தை தந்து அற்புதத்தை எங்கள் மத்தியிலே செய்தார். சுகத்தை நீ கட்டளையிட்ட கல்வாரிலே சம்பாதித்த அந்த டிவைன் ஹீலிங் இந்த நேரத்திலே நீ கட்டளையிட்டலும். இன்னும் சுகவீனமாக இருக்க ஒவ்வொருக்கும் இப்பொழுதே சுகத்தை கட்டளையிட்டலும். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஹீலிங். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஹீலிங். எங்களை நேசிக்கிறான் பின் பொருளோ பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வெளியிலே இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கும் கத்தாவே. இப்பொழுது கத்தாவே நாங்கள் அந்த ட்ரம்ப்புக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் அன்றே சரீரம் மறுரூபம் அடைகிற அந்த வேலையிலே நாங்கள் இருக்கிறோம் கத்தாவே. வெகு சீக்கிரத்திலே அந்த காரியம் நடக்க போகிறது கத்தாவே. இப்பொழுது அந்த வார்த்தையினாலே எங்களை நீர் அன்றே அந்த வழி நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தை கத்தாவே எங்களை உம்முடைய வருகைக்கென்றே எங்களை ஆயத்தப்படுத்தட்டும் கத்தாவே. எங்களை நீ தகுதிப்படுத்துவீராக. இந்த நேரத்திலே நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் கத்தாவே. எங்களை ஜீவ பலியாக ஏற்றுக்கொள்ளும் கத்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கிரியை செய்தலும் பெரிய அற்புதங்களை செய்தலும் இப்பொழுது ஜபித்த அந்த ஜப விண்ணப்பங்களுக்கு நீ பதிலைத்தார். டிவைன் ஹீலிங்கை கட்டளையிட்டார். அருமையான சோர் மைக்கேல் தாஸுக்கு நீ தாமே டிவைன் ஹீலிங்கை கட்டளையிட்டலும் கத்தாவே. இன்னும் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே நீ தொடுவீராக. பரிபூர்ண சுகம் பலம் ஆரோக்கியத்தோடு விடுதலையோடு கத்தாவே உங்கள் சமூக வந்து ஆராதனை செய்ய நீ ஒவ்வொருக்கும் கிருபை தாரும். பெரிய சாட்சிகளை மத்தியிலே கொண்டு வருவீராக கத்தாவே துதிக்கிறோம். இப்பொழுது வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். அவர்கள் ஏறெடுத்துக்கப்பட்ட காணிக்கைகளை நீ தாமே அங்கீகரித்து ஆயிரம் மடங்காக திருப்பி தருவீராக. தொடர்ந்து எங்கள் மத்தியிலே கிரியை செய்தலும் வழி நடத்தும். மீதான நேரங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
And tell of his love, his wonderful love.
We give all the glory to Jesus and tell of His wonderful love. மயமையாவும் அவருக்கே கிறிஸ்துவுக்கே செலுத்துவோமே. மயமையாவும் அவருக்கே என்றென்றும் அவருக்கே.
கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.